وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد சுவனம் செல்லக்கூடிய நேரான வழியை அறிந்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய அல்லது சத்தமர் இடங்களிலே அமர்ந்து இதனை செய்மடைந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பான நெஞ்சங்களே, இன்றைய இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டதற்கான காரணம் அங்கு அவர்கள் உங்களுக்கு முன்னால் கூடியது போன்று சென்ற கிழமை நடைபெற்ற ஒரு விவாதம் அவ்வாறு அளவிட்டால் எந்த முடியாத அளவு நான் சுமக்கின்றேன். ஏனென்றால் அந்த சந்தர்ப்பத்தில் நாம் எந்த அளவு எதிர்பார்த்திருக்கிறோமோ அதனை விட பெரிய ஒரு வெற்றியை அல்லாஹ் இஸ்லாத்திற்கு வழங்கினோம். இங்கு வெற்றி என்று குறிப்பிடும் போது எமது திறமைகளை நான் குறிப்பிட வரவில்லை. அங்கு நாங்கள் எதிர்பார்த்தது என்னவென்றால், யாவா ஒரு சில நெஞ்சங்களுக்காவது இந்த சத்தியத்தை விளங்கக்கூடிய ஒரு பாத்தியத்தை கொடுத்தது என்று, ஒரு சில உள்ளங்களையாவது இந்த சத்தியத்தின் பால் திறந்து அந்த உள்ளங்களை விரிவாக்கி சுவனம் செல்லக்கூடிய அந்த கூட்டத்திலே நுழைவதை பார்க்க வேண்டும் என்று ஆசையாக இருந்தேன். ஆனால் அல்லது நாம் எதிர்பார்த்தது போல் அதனைவிட சிறப்பான அந்த சந்தர்ப்பம் அமைந்ததை மீண்டும் அப்பாவை அதனைத் தொடர்ந்து இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்படுகின்றதென்றால் இதுவும் அந்த உலமாக்களுக்கு நாம் பணி கொடுத்து விட்டோம். அவருடைய கேள்விகளை எல்லாம் நாங்கள் பணி கொடுத்து மடக்கிவிட்டோம் என்பதை நிரூபிப்பதற்காக இந்த விதத்திலும் என்னுடைய அமைச்சு அம்மாவிடம் நான் செய்த சராசரி என்னவென்றால், இந்த கூட்டமும் ஒரு நான்கு உள்ளதற்காவது இந்நாட்டை விளங்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும் என்றால் அதன் உறவு எங்களுக்கு எதிரான ஒரு கூட்டத்தை போட்டு ஆயிரம் முறை எங்களை அவர்கள் கேவலப்படுத்தினாலும் நிச்சயமா அல்லாவுக்கு நான் நன்றி செலுத்தவே மாட்டேன். இந்த இடத்தில் இருந்து நாம் சொல்ல வேண்டிய தேவை ஏன் ஏற்பட்டதென்றால், என்னுடைய எதிர்பார்ப்பு இப்படி ஒன்று இருக்கவே எனக்கும் இந்த இனத்தை பற்றி பல பிரிவுகள் பலமாறாக பல வடிவங்களிலே கூறியதுதான் இஸ்லாத்தை படிக்க வேண்டும் என்ற ஆசையை கூறி இஸ்லாத்திலே ஏதோ சில விடயங்களை படிக்கக்கூடிய பாக்கியத்தை அவனால் தந்தான். அதன் பிறகு வேலைகளில் அல்லது மக்களுக்கு முன்னால் அவன் மக்களின் தலைவராக வேண்டும் என்று ஆசை முடித்தது. ஒரு ஆசை இருந்தது, அந்த ஆசை கைகூடவே இருக்கிறது. இன்று மக்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய சில பிரிவுகள் அவற்றை எல்லாம் என்று நம்பியிருந்தோம், அதற்காக உழைத்துக் கொண்டிருந்தோம். அந்த உடமாக்களின் வழிகாட்டலுக்கு அவர்களுக்கு கீழே இருந்து இஸ்லாத்திற்கு எம்மால் முடிந்த கிதமத்துக்களை செய்வோம். அந்த எல்லாத்தை எம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்ற வேண்டும் என்ற ஆசைதான் இருந்தது. ஆனால் உரமாற்ற அந்த ஆசை நிறைவேற்றது. சத்தியம் என்ற பெயரிலே பல குரல்கள் வந்தாலும் அந்த சத்தியத்திலே பின்பற்றுவது, அந்த சத்தியத்திலே ஒற்றை வழிகளாகவும் தயாராகிறது. எனவேதான் இந்த சத்தியத்தை சாதாரண மனிதர்களாகி நாங்கள் கூற வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. எனவே இந்த இடத்தில் என்னை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு முன்னால் சில விடயங்களை நான் கூறுகின்றேன் என்றால் அவர்களுடைய கேள்விகள் அத்தனைக்கும் பல்கலைக்கு விட்டு திருப்பி மக்களுக்கு ஏற்பட வேண்டும் என்பது என்னுடைய நோக்கமல்ல. இஸ்லாமியை பற்றி இந்த பிரிவுகளால் முன்வைக்கப்படுகின்ற சந்தேகங்களின் காரணமாக யாருக்காவது இந்த கூடம் செல்லக்கூடிய இந்த ஜமாலும் முஸ்லீமின் இணைவது அந்த சந்தேகம் தடையாக இருக்குமானால் அதுவே ஒரு தெளிவு பிறக்கட்டும். சத்தியத்தை தேடுகின்ற உள்ளங்களுக்கு சத்தியத்திலே ஒரு தெளிவு ஏற்படுத்தும் என்ற நோக்கம்தான் என்னுடைய நோக்கம். எனவே இங்கு ஒதுக்கப்பட்டிருந்தது போன்று அந்த விவாதத்தில் சில கேள்விகளை அவர் முன்வைத்தார். அந்த கேள்விகளை விட இப்போது உங்களுக்கு சிறந்த ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுடைய சில கேள்விகளே உங்களுக்கு புரிந்திருக்கார். இது உங்களுடைய புரிந்து கொள்கின்ற தன்மையில் இருக்கின்ற குறைவு என்று நான் கூறவில்லை. அவர்களுடைய கேள்வியை அப்படித்தார். அவர்கள் ஒரு கேள்வியை கேட்பதற்கு அவர்களுக்கே ஒரு தொழில் இருக்கவில்லை. ஐந்து உலமாக்கள் மேடையிலே அமர்ந்திருந்தார்கள். ஐந்து பேருக்கும் ஐந்து கொள்கை. ஒருவருடைய கொள்கை ஒருவருக்கு முரணாக, ஒருவருடைய கருத்து ஒருவருக்கு முரணாக, ஒருவருடைய நம்பிக்கை மற்றொருவருடைய நம்பிக்கைக்கு முரணாக. எனவேதான் இறுதி வரைக்கும் அந்த விவாதத்திலே அவர்களுடைய கடமையாக அவர்களை முஸ்லிம்கள் என்று அவர்கள் நிரூபிக்க துணியவும் இல்லை, நிரூபிக்க முடியவும் இல்லை. எந்த கொள்கையை முன்வைப்பது? எனவே நான் அவர்கள் கேட்ட அந்த கேள்விகளுக்கு நான் பதிலளிக்காமல் குர்ஆன் ஹதீஸிலிருந்து சில உண்மைகளை இந்த இடத்தில் நான் கூற விரும்புகிறேன். அதன் பிறகு இங்கு சில கேள்விகள் வந்திருக்கின்றன. 12:30 வரைக்கும் தான் இந்த நிகழ்ச்சி நடக்கும். எனவே கேள்விகளுக்கான சந்தர்ப்பத்தை நீங்கள் கூடுதலாக வழங்க வேண்டும் என்று ஒரு ஆசை ஏற்படுகிறது. ஏனென்றால் அவர்களுடைய கேள்வி அவர்களுக்கு எழுந்தது. அவர்களுக்கு எழுந்தது என்று கூறுவதை விட குர்ஆன் வசனத்தை நான் சின்னால் ஓடி காட்டுகின்றேன், விவாதிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது. எனவே சத்தியத்தை விளங்க இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய உள்ளங்களே, உங்களுக்கு என்ன சந்தேகம் ஏற்படுகின்றதோ அதை தெளிவாக நீங்கள் எழுதி அனுப்பும். எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த ஒரு மணி நேரத்தில் முடியுமான வரைக்கும் அதை எந்த அளவு கொடுக்க முடியுமோ அந்த அளவு திருப்பிக் கொள்ளத்தான் நான் ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் வருகின்ற கேள்விகள் அனைத்துக்கும் பதிலளிக்கப்பட வேண்டும். இப்போது இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்வைத்த அதே சத்தியத்தை முன்வைக்கின்றது வித்தியாசம் கிடையாது. குர்ஆன் மூலமாக அல்லாஹ் வழிகாட்டுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை வழிகாட்டி செல்கின்றான். இதே அமைப்பில் தான் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் செயல்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை தவிர எங்களுக்கு வேறொரு முன்மாதிரி கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியனும் எங்களுக்கு அளித்தான். அவர்கள் எந்த வழியிலே செயல்பட்டார்களோ அதுவும் எங்களுக்கு அளித்தான். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டதிலிருந்து இந்த உலகிலே இஸ்லாத்தை அதிகாரமிக்கலாம் மக்கள் பின்பற்றுவதற்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு முழுமையான அமைப்பாளர் கட்டியெழுப்புவதற்கு பாடுபட்டார்.
அதனுடைய ஆரம்பம் இந்த சத்தியத்தை சொல்லி அதே இணைவர் இணைகின்ற ஒருவர் உடன்படிக்கிறார். அதே அமைப்பிற்கான ஜமாஅத்துல் முஸ்லிமீன் செயல்படும். குர்ஆன் ஹதீஸை கொள்கையாக முன்வைக்கின்றது. அதாவது கேள்வி குத்தாம வந்திருக்கின்றது, அதுக்கு முன்னுரிமை கொடுத்து அதாவது விவாதத்தை கலந்து கொண்ட ஒரு மௌலவி கொடுத்ததாக அது சம்பந்தமாக பிறகு பார்த்தது.
எங்களுக்கு அந்த உடமாற்றம் முக்கியமில்லை. ஏனென்றால் நாங்கள் அறிந்தவரையில் எத்தனையோ சந்தர்ப்பங்களை அழிந்து கொடுத்திருக்கின்றோம். நன்றாக அமர்ந்து பல நாட்களாக இருந்தால் பரவாயில்லை, அழகான முறையில் கண்ணியமான முறையில் சத்தியத்தை விளங்க வேண்டும் என்ற நோக்கோடு அமர்ந்து கழிப்போம் என்று ஆண்டு தயாராக உலமாக்கள் மேடையிலே அமர்ந்து அறிவுகள் குர்ஆன் வசனங்களை அரபு மொழியோடு சம்பந்தப்பட்டு விவாதிக்கும் போது பொதுமக்களுக்கு பெரிய பிரயோஜனம் ஏற்படும். எனவே அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் கேள்விகள் அளித்திருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக கவிக்க வேண்டும் என்றால் அது அவர்களோடு தான் கவிப்பதற்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டும். இந்த இடத்தில் என்னுடைய நோக்கம், நாம் இதனை ஏற்பாடு செய்த நோக்கம் இத்தகைய சத்தியத்தை நிராகரிக்கக்கூடிய தெளிவான தானோர் அதாவது தவறுதான் என்று நிரூபித்துவிட்டு அதே தவறை இந்த பள்ளிகளிலே செய்யக்கூடிய இவர்களுக்கு இவர்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கின்ற சந்தர்ப்பம் அல்லது அங்கு அவர்கள் சுட்டிக்காட்டினார். ஒருவர் ஒன்றை நிஜாத் என்று கூறினால் அந்த நிஜாத்திலிருந்து முதலாக அவன் தவறு நடக்க வேண்டும். இந்த பள்ளிகளிலே நிஜாத்தை செய்கின்றவர்கள் சாதாரண பொதுமக்களாகிய நீங்களா ஒருபோதும் இங்கு சத்தியத்தை எடுக்க வந்த அந்த உலமாக்கள் விஜயத்தை நன்றாக விளங்கி வைத்திருக்கின்றார்கள். அதே விஜயத்துக்களை செய்கின்றார்கள் அந்த உலகம். எனவே இந்த இடத்தில் இங்கு கூடியிருக்கக்கூடிய இதனை விளங்க வந்திருக்கக்கூடியவருடைய கேள்விகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். என்னுடைய விடயத்துக்கு வருகிறது அவர்கள் எதனை செய்தார்களோ அதனையே செய்யும். கேள்வி கேட்கப்படுகின்றது ஜமாஅத்துல் முஸ்லிமீனை உருவாக்கும்படி கூறியது யார்? நாங்கள் கூறுகின்றோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வழிகாட்டலின்படி சுவனம் செலுத்தக்கூடிய அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனை உருவாக்கினார்கள், வழிகாட்டினார்கள், அவர்களை பயிற்றுவித்தார்கள். அதே செயலை நாம் செய்து கொடுக்கிறோம். வித்தியாசம் என்னவென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ரசூலாக இருந்து வழிகாட்டினார்கள். இன்றைய எங்களுடைய ஆணையில் சாதாரண ஒரு மனிதர் இதுதான் வித்தியாசம். இப்போது நபி ஸல்லல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கைக்கு வாருங்கள். இந்த குறிப்பிட்ட நேரத்தில் முழுமையான விடயங்களை கூற முடியாது. என்னுடைய நேரத்திற்கு உட்பட்ட வரை என்னால் முடிந்ததை நான் கூறுகிறேன். அவர்கள் இந்த சத்தியத்தை முன்வைத்திருந்தார். நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு உண்மை, இந்த சத்தியத்தை முன்வைக்கின்ற போது ஒரு கூட்டம் ஜமாஅத்துல் முஸ்லிமீனிலே படிப்படியாக ஒருவர் இருவராக சில காலங்களில் பின்னால் இப்படி இந்த சத்தியத்தை விளங்கி இந்த சத்தியத்தை நுழைகின்றார்கள். கூட்டம் இந்த சத்தியத்தை தொடர்ந்து அவர்கள் விளங்காத காரணமாக இருக்கலாம், அல்லது அவர்களுக்காக ஈடுபாடுகளாக காரணமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஒரு கூட்டம் வெளியே இருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறது. மூன்றாவது ஒரு கூட்டம் அவர்களுடைய காலத்திலே காணப்பட்டது. இது சம்பந்தமாக 43வது அத்தியாயம் அலங்காரம் அத்தியாயத்தில் அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறார். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் எந்த சமூகத்திலே தாவம் செய்தாரோ அந்த சமூகத்தை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான். இந்த மக்காவாசிகள் இவர்களுடைய மூதாதையர், இவர்களுக்கு நாம் எத்தனையோ அறுக்கொடைகளை நாம் கொடுத்திருந்தோம், சுகபோகங்களை அனுபவிக்கும்படி இவர்களுக்கு கொடுத்தோம். எது வரைக்கும் என்றால் ஹத்தாஜாமுல் ஹக்கு வ ரசூலும் முபீன். நன்றா இந்த வார்த்தையை கவனியுங்கள். அல் ஹக் அல்லாஹ் சொல்கிறான், சத்தியம் தெளிவான ஒரு நபியும் அவர்களிடம் வரும் வரை அவர்கள் சுகபோகத்தை மூழ்கின்றார். மீண்டும் அம்மா சொல்கின்றான், சத்தியம் அவர்களிடம் வந்த போது சத்தியம் அல்லாஹ்வுடைய வார்த்தை, இதிலே சந்தேகம் கிடையாது. சத்தியம் அவர்களிடம் வந்த போது தெளிவான ஒரு நபி அந்த சத்தியத்தை வந்து கூறுகின்றார்கள். என்ன சொன்னார்கள்? இது ஒரு இதனை நாம் நிச்சயமாக நிராகரிக்கின்றோம் என்று எதனை பார்த்து சொன்னார்கள். மக்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. ஜமாத்துல் முன்வைக்கக்கூடிய ஜமாத்துல் முஸ்லிமீன் முன்வைக்கக்கூடிய குர்ஆன் ஹதீஸுடைய போதனை உண்மையா இருக்குமானால் உலமாக்கள் கேள்வி எழுப்பினார்கள். அந்த கேள்விக்கான தெளிவான பதில் தான் இந்த குர்ஆன் மற்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எத்தனையோ உலமாக்கள் இருக்கின்றார்கள். எத்தனையோ உலமாக்கள் அது சரிதான். எங்களுடைய குடும்ப அமைப்பை பொறுத்தவரை, எங்களுடைய சமூக அமைப்பை பொறுத்தவரை, எங்களுடைய சூழலை பொறுத்தவரை, நாம் வேலை செய்யக்கூடிய பள்ளியை பொறுத்தவரை செயல்படுத்த முடியாது. எனவே அமைதியாக இருக்கின்றோம், உங்களுடைய முயற்சியை முன்னெடுத்து செல்லுங்கள். எப்படி கூறுகின்ற உலமாக்கள் சொல்றார். ஆனால் இதற்கு மேலாக மூன்றாவது ஒரு கூட்டம் இவர்கள் சத்தியத்தை எழுப்புகின்றார்கள். இதே கூட்டம் அவருடைய காலத்தில் இருந்தது. அவ்வா கூறுகின்றான், சத்தியமும் தெளிவான ஒரு நபியும் அவர்களிடம் வந்தபோது அந்த சத்தியத்தை பார்த்து கூறுகின்றார்கள். இது ஒரு சூழ்நிலை. சாதாரண மனிதர்களாகிய நாங்கள் சத்தியத்தை கூறும் போது இது வழிகேடு என்று கூறினால் ஆச்சரியமா? எந்த ஒரு விடயத்திற்கும் ரசூலும் உபாயிரும் அவர்களுடைய வாழ்க்கைக்கு வாழும் மிக தெளிவான பதில் இருக்கின்றது. அவ்வளா சத்தியம் என்று கூறிய அந்த சத்தியத்தை பார்த்து அதனை எதிர்க்கக்கூடியவர்கள் கூறுகின்றார்கள். இது சூன்யம். எனவே இந்த விதத்தில் ஆரம்பத்திலே நான் கூற விரும்புகின்ற ஒரு உண்மை என்னவென்றால், ஜமாத்துல் முஸ்லிமீன் தோன்றுகின்றது, சத்தியம் மக்களுக்கு மத்தியிலே முன்வைக்கப்படுகின்ற போது இந்த சத்தியத்தை நிராகரிக்கக்கூடிய ஒரு கூட்டமும் காணப்படும். அவர்கள் சத்தியத்தை சத்தியம் என்று இவன் காட்ட மாட்டார்கள், சத்தியத்தை அசத்தியமாக காட்டுவார்கள். சாயிபுல் புகாரி, இப்னு மாஜா, அல்லது இப்னு ஹாத்திம், இது போன்ற புத்தகங்களிலே வரக்கூடிய அதிகத்திலே காணப்படக்கூடிய ஜமாத்துல் முஸ்லிமீன் எனும் பெயரை பிஜாத் என்று கூறிவிட்டு அடுத்த கிழமையே ஒரு பிஜாத்தை செய்யும் அளவிற்கு இவர்களுடைய நிராகரிப்பு, சத்தியத்தை நிராகரிக்கின்ற தன்மை, சத்தியத்தை அசத்தியமாக ஒன்றுகின்ற தன்மை மேலும் முஸ்லிமை பொறுத்தவரையில் அல்லது குர்ஆன் ஹதீஸின் தன்மையை விளங்கிய ஒருவரை பொறுத்தவரையில் அவருக்கு இது ஆச்சரியமே. அதற்கான ஆதாரம் தான் ஜுஹ்ருப் என்ற அத்தியாயத்தின் 29-30-31 சத்தியம் வருகின்ற போது அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள், இந்த சத்தியத்தை நாம் நிராகரிக்கின்றோம். அங்குள்ளவர்களுக்கு அங்கு இருந்த அந்த சூழ்நிலை அவர்கள் அவ்வளவு நபியாக அனுப்பப்பட்டவர்கள், எத்தனையோ நபித்துவ அடையாளங்களை கொண்ட அந்த நபியை கூட அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இருக்கவில்லை. அதே நிலைதான் இன்றும். எவ்வளவு தெளிவான குர்ஆன் வசனங்கள் இருந்தாலும், எவ்வளவு தெளிவான ஹதீஸ்கள் இருந்தாலும், அதனை ஏற்றுக்கொள்ளும் நிலையிலே சத்தியத்தை நிராகரிக்கக்கூடியவர்கள் இருக்க மாட்டார்கள். மக்களும் பாருங்கள், அதாவது ஏதாவது ஒரு விடயத்தை கூறும்போது சம்பந்தம் இல்லாத விடயத்தை கூறுவார்கள். சத்தியத்தை நிராகரிக்கக்கூடியவர்கள் சம்பந்தம் இல்லாத விடயத்தை கூறுவார்கள், முரண்பாடான எத்தனையோ விடயங்களை கூறுவார்கள். அங்கிருந்தவர்கள் இந்த சத்தியத்தை நிராகரிக்க வேண்டுமே. எப்படி நிராகரிப்பது? நபித்து அடையாளம் இருக்கின்றது, எழுத படிக்க தெரியாதவர், அதாவது மிக பாண்டித்யம் வாய்ந்த அறிஞர்கள் கூட முன்வைக்க முடியாத வசனங்களை முன்வைக்கின்றார், கேள்விகளுக்கு பதில் சொல்கின்றார். எனவே அவர்களுடைய குற்றச்சாட்டு என்னவாக இருந்தது என்றால், குற்றச்சாட்டை பாருங்கள், சரி குர்ஆன் பரவாயில்லை, அதனை பின்பற்றலாம். என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இந்த குர்ஆன் இறங்குவது இந்த இரண்டு ஊர்கள் இருக்கின்றன, ஒன்று மக்கா ஒன்று துபாய். இந்த ஊரிலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனிதனுக்கு இந்த குர்ஆன் இறங்கிக்க வேண்டாமா? ஆட்சேபனையை பார்க்கணும், ஆட்சேபனை பார்க்கணும். இறங்கியிருக்கின்ற குர்ஆன் யாருக்கு இறங்கப்பட்டது என்பது சர்ச்சையே அல்ல, அவனை சர்ச்சையாக இருந்தார். ஏனென்றால் சத்தியத்தை நிராகரிக்க வேண்டும், சத்தியத்தை அசத்தியமாக காட்ட வேண்டும். எனவே என்ன செய்தார்கள், சம்பந்தம் இல்லாத ஒரு விடயத்தை தூக்கி வைத்து அதனை முன்படுத்தியிருந்தார். எனவே ஆரம்பத்திலே ஒன்றை நீங்கள் நன்றாக வழங்கிக் கொள்ளுங்கள், இந்த சத்தியத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு கூட்டம் ரசூல் உபாயம் அவருடைய காலத்திலே இருந்தது. அந்த ரசூல் தெளிவான ஒரு நபி, தெளிவான சத்தியத்தோடு வருகிறார்கள். தெளிவான சத்தியத்தை பார்த்துத்தான் அன்று நிலாயத்தோடு கூறினார்கள். சூழ்நிலை அதே போல இன்று ஜமாஅத்துல் முஸ்லிமீன் குர்ஆனை முன்வைக்கின்றது, ஹதீஸை முன்வைக்கின்றது. அதற்கு முரணா ஏதாவது கூறியிருந்தால் அது எங்களுடைய தவறு என்று கூறுகின்றது. இதற்கும் மேலாக என்னை வருகிறேன் என்று கூறுகின்றார்கள் என்றால் அதே நிலைதான், அதே நிராகரிப்பாளர்களின் பண்புதான். இது பொதுமக்கள் வழங்க வேண்டும் என்பதற்காக நான் கூறுகின்றேன். இந்த உலமாக்களுடைய சத்தியத்தை எதிர்கொண்டவர்களுடைய வார்த்தைகள் நீங்கள் நேர்வழிவதற்கு தடையாக்கக்கூடாது. சிந்தி உடனடியாக இதனை ஏற்றுக்கொள்ளும்படி நாம் ஒரு சந்தர்ப்பத்தில் நன்றாக எந்த அளவிற்கு இவர்களுடைய பொறாமை இருக்கின்றது பாருங்கள். மக்களை இந்த சத்தியத்திலே இணையவிடாத சுகமாக்க வேண்டும். எனவே அவர்களுடைய குற்றச்சாட்டுகளில் ஒன்று என்னவென்றால், இவர்கள் ஜமாஅத்து முஸ்லிமீனுக்கு வெளியில் உள்ளவர்கள், தங்களுடைய பள்ளிக்கு வந்தால் அவர்களை சேர்த்து தொழுகின்றார்கள். குற்றச்சாட்டு இதே புத்தகத்தில் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. எங்களோட அந்த ஆரம்ப காலத்திலே இருந்த அந்த சகோதரருக்கும் ஞாபகம் இருக்கும். ஒரு காலத்தில் இந்த புத்தகத்திலே கதையை பரப்பினார்கள். எப்படி
அந்த வான் வீதியால் சென்று விடாதீர்கள், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று கூற மாட்டார்கள். ஒவ்வொரு பேர்களை அதுவும் காலத்தில் கூறுவார்கள். அந்த பாதையால் செல்லாதீர்கள், உங்களுக்கு அடிப்பார்கள்.
இதே வார்த்தையை பல இடமிருந்து கூட கேட்டிருக்கின்றோம். இப்படி கூறியவர்கள் இப்போ மக்களுக்கு நன்றாக விளங்கிவிட்டது. இவர்கள் அழைக்கின்ற கூட்டம் அல்ல, மக்களை நேர்வழியின்பால் அழைத்துக் கொள்கின்றார்கள். முடியுமான வரைக்கும் சுவனம் செல்லக்கூடிய அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் பால் அவர்கள் அழைக்கின்றார்கள் என்பதை அறிந்து அவங்களுக்கு புகழ் அழைக்கும். எங்களுக்கு எதுவும் கிடையாது, எங்களுடைய சாதனை எதுவும் கிடையாது. இது அவங்களுடைய நாட்டம் அதிலே வருகின்றது. சில நபிமார்கள் வந்து தாவத்தை எதிர்ப்பார்கள், அந்த நபிமாருடைய தாவத்தை ஒருவர் கூட ஏற்றுக்க மாட்டார்கள். இது நபியுடைய கையாளத்தனமா? ஒருபோதும் இல்லை. அல்லாஹ்வுடைய நாட்டம் அப்படி. எனவே நான் அல்லாஹ்வை எப்படி புகழ்வது நாயகம், அந்த அளவிற்கு இந்த மக்களுடைய உள்ளத்திலே நாம் கூறக்கூடிய இந்த குர்ஆனும் ஹதீஸும் தாக்கம் அளிக்கின்றது. படிப்படியாக மக்கள் இந்த சத்தியத்தின் பால் வருகிறார்கள். இதற்கு வெளியே இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்னும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கவே வழங்குவான் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. அந்த நம்பிக்கை சென்ற கிழமை நடந்த விவாதத்தில் பன்மடங்காக ஏற்பட்டது. அவ்வளாமே சத்தியமாக நான் கூறுகின்றேன், அந்த இடத்தில் சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட நபர்கள் இத்தனை பேர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இது அவ்வளவு எனவே மக்கள் இப்படி சத்தியத்தை நெருங்கி வரும்போது தங்களுடைய சுயரூபத்தை மறைப்பதற்கு எங்களாலே அந்த மக்கள் சுரக்கப்பட வேண்டும் என்ற தோரணையில் ஒரு அதாவது தன்னலத்தை செய்கின்றார். என்னவா, எங்களுடைய பள்ளியிலே பிறரே சேர்த்துக் கொண்டு தொழுகின்றோம்.
பள்ளிக்கு வருகின்றவரே அடித்து விரட்டுவது உங்களுடைய பண்பாக இருந்தால்
அதனை நாங்கள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றீர்களா? எத்தனையோ பள்ளிகளே நடந்திருக்கின்றது. குர்ஆன் அதன் அடிப்படையில் ஏதாவது அமல் செய்தால் இழுத்து வெளியிலே போடப்படுகிறார். மன ஊழலை நடந்திருக்கின்றன. இதுபோன்று ஒரு முஸ்லிமுக்கு முஸ்லிமை விடுங்கள், ஒரு கண்ணியமான மனிதத்தனமுள்ள ஒரு மனிதன் கூட செய்யாத செயலை நாங்கள் செய்ய வேண்டும் என்று மடத்தனமாக நாங்கள் செய்வோம் என்று நம்பிக்கையிடாத படி கூறுகின்றார்கள். நன்றாக சிந்தித்து பாருங்கள், ஒரு குற்றச்சாட்டா? சத்தியத்தை ஒரு மனிதன் விளங்க வேண்டும், நடைமுறையிலே பார்க்க வேண்டும், அது உண்மைதானா என்று எச்சரிக்கையாக வேண்டும். குர்ஆன் கூறுகின்றது, குரான் வசனங்கள் ஓலை காண்பிக்கப்பட்டால் செவிடர்களையும் குருடர்களையும் போது நீங்கள் அடித்து விடாதீர்கள், ஆராய்ச்சி செய்யுங்கள். ஆராய்ச்சி செய்யாத விளைவுதான் சென்ற கிழமை விட்டால் அதே விஷயத்தை அடுத்த கிழமை சும்மா மேலே. இந்த அநியாயங்களை அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கின்றான். இதனைத்தான் ரசூலுல்லாஹி அவர்கள் எச்சரித்தார்கள், இன்னமா அபாபு அலைக்கும் அல் அய்மத்தல் முபில்லி, உங்கள் மீது நான் எதனை பயப்படுகின்றேன் என்றால் வழிகெடுக்கக்கூடிய இந்த தலைவர்களைத்தான் பயப்படுகின்றேன். அந்த மேடையிலே அப்படி பேசுவார்கள், இந்த மேடையிலே இப்படி செய்வார்கள். எனவே விஜாத் என்று கூறுகின்றவர்கள், விஜாத்து செய்தவர்களுக்கு ஒரு தொட்டு உயிர் கிடைக்கா என்று கூறுகின்றவர்கள் நிம்பலே இருந்து கொண்டு அந்த விஜாத்தை செய்கின்றார். மக்களுக்கு கூறுங்கள், இந்த உலமாக்கள் விஜாத்துக்களை விஜாத்துக்கள் தான் என்று ஒரே மேடை என்று கூறினால் பொதுமக்கள் சரியிலே சென்று விஜயத்தையை போகிறார்களா, அல்லது குரானாகி பணியிலே நடக்க போகிறவர்கள் எதிர்க்க போகிறார்களா? ஒருபோதும் இல்லை. நன்றா சத்தியத்தை விளங்கிக் கொண்டு சத்தியத்தை நிராகரிக்கக்கூடியவர்கள் அந்த மேடையிலும் முயற்சியிலார்கள். இந்த இடத்திலும் நான் கூறுகின்றேன், உங்களால் முடிந்த ஆய முயற்சிகளை நீங்கள் செய்யுங்கள். சத்தியத்தை நிராகரிக்கக்கூடிய அந்த உலமாக்கள் அல்லாஹ்வுக்கு மட்டும் ஒரு வாயில் நன்றியை செலுத்த வேண்டும். இந்த ஊர் மக்கள் அந்த அளவு மர்த்தனமாக இல்லை. அதாவது குர்ஆன் வசனம் நாம் அடிக்கடி பயன்படுத்திக் கொண்டிருந்த வசனம், இது எங்களுடைய வசனத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்று நான் கூறுகிறேன். இந்த உலமாக்கள் அந்த சத்தியத்தை எழுந்து வந்த உலமாக்கள் வழிகேட்டிலே இருக்கின்றார்கள் என்பதற்கு ஒரு ஆளாகும். அவர்கள் அண்ணா இலக்கிய தீர்ப்பை மக்களுக்கு கூறுவது, மக்களுக்கு ஏற்ற விதத்தில் அதை திருவப்படுத்துவார்கள். ஆனால் அவர்களுக்கு எனது தேவைப்படுகின்ற போது அதற்கு மாற்றமாகவும் இவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அதாவது குரானுடைய சட்டங்கள் ஹதீசுடைய சட்டங்களை அப்படியே நாம் எடுத்து கூறும் போது இவர்கள் மக்களை அப்படி கூறுகின்றார்கள் இப்படி கூறுகின்றார்கள் என்று மக்களை இஸ்லாத்திற்கு எதிராக கூறுகின்றார்கள். இஸ்லாத்தை காட்ட வேண்டிய உடமாற்றம், மக்களுடைய எதிர்ப்பு கொண்டால் சத்தியத்தை சொல்ல வேண்டிய உடமாற்றம், மக்கள் எதிர்க்கின்றார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த அத்தனை விதங்களை செய்கின்றார்கள். இவர்களுக்கு நன்றாக தெரியும், வெள்ளிக்கிழமையிலே இறந்தாலும் உதாரணமா இந்தியாவில் இவர்கள் இதே விஜயத்தை செய்கின்றார். விஜயத் என்பவர்களுக்கு தெரியாதோ என்ன தெரியாது, அது இந்த இரண்டு ஆதான் கிடையாது. ஆனால் இரண்டு ஆதான் சொல்லாதீர்கள் என்று அவர்களுக்கு எத்தனையோ முறை கூறியும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையா. பி ஜெயலலாவின் தன்னுடைய புத்தகத்திலே இருந்தால் இந்த இரண்டு அதான்களை ஹதீஸின் முறைப்படி ஒரு அதானா மாற்றுவதற்கு நான் மூன்று விடத்தம் இலங்கை வர வேண்டியது என்று இருந்தார். அந்த விதத்தை மற்றவர்களுக்கு விதத்து என்று கூறக்கூடிய அவர்கள் அதே விதத்துக்களை செய்தார்கள். மற்றவன் செய்தால் அவனுக்கு ஒரு தொட்டு நீர் கிடைக்காது, இலங்கை என்ற இந்த உடம்பாக்களுக்கு என்ன கிடைக்கும்? எனவே அல்லாஹ் இலக்கியதை கொண்டு இவர்கள் தீர்ப்பளிப்பதில்லை. அல்லாஹ்வுடைய சட்டங்களை இவர்கள் மக்கள் எதிர்க்கக்கூடாது. மக்கள் எதனை செய்கின்றாரோ அதற்கு சார்பாக போக வேண்டும் என்பதுதான் இந்த புத்தகத்தில் அதிகமான உலமாக்களுக்கு இவை நன்றாக தெரியும். ஒரு உதாரணம் தான், அந்த வெள்ளிக்கிழமை அதானை நீங்கள் உலமாக்கள் என்று கேளுங்கள். ஏதாவது ஒரு ஹதீஸில் வெள்ளிக்கிழமை ஜும்மாவிற்கு இரண்டு அதான்கள் கூறப்பட்டதாக கேளுங்கள். அநேகமான உடமாக்கள் கூறுவார்கள், அதை பிறகு பார்க்கலாம் என்று கூறுவார்கள். அல்லது உண்மையை அவர்கள் இன்பங்களாகிட்டாலும் தெளிவாக சொல்லக்கூடிய உடமாக்களாகிட்டால் ஹதீஸே அப்படி கிடையாது என்று அடித்து கூறுவார்கள். ஹதீஸிலிருந்து காட்ட முடியாது. எனவே சத்தியத்தை எதிர்க்கக்கூடியவர்களுடைய குற்றச்சாட்டுகள் ஒன்று, நாங்கள் இந்த சத்தியத்தை விளங்கவர்களோட சேர்த்துக் கொண்டு பதிலே தெரிந்து இப்படித்தான் மக்கள் இஸ்லாத்தை விளங்குவார்கள். பள்ளிக்கு வராமல் எப்படி விளங்குவது? பள்ளிக்கு வருகின்றவரோட அடித்து விரட்ட வேண்டும் என்பது குரானா அடித்தார். நாங்கள் மனோசையை பின்பற்றுகின்றோம் அல்ல, இந்த சத்தியத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இந்த சத்தியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை அல்லாஹ் சத்தியம் சத்தியம் என்று பல இடத்திலே கொண்டிருந்த சத்தியத்தை அன்று எதிர்த்தவர்கள் கூறினார்கள் சூரியம் என்று, அதே போன்று இன்று சத்தியத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் ஹதீஸிலே வந்திருக்கக்கூடிய ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற வார்த்தையை பிதத் என்று கூறுகிறார்கள். இத்தெளிவான சத்தியத்தை இவர்கள் நிராகரித்து அன்று நடந்த அதே செயலை நிரூபிக்கின்றார்கள். அல்லாஹ்வால் சத்தியம் என்று கூறப்பட்டது சூன்யம் என்று கூறப்பட்டது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கூட்டப்பட்ட ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற பெயர் பிதத்தாக காட்டப்படுகிறது. உண்மையான சத்தியத்தை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் மிகப்பெரிய அநியாயம். மக்கள் நன்றாக வளர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இன்னும் ஒரு குர்ஆன் வசனம், அதாவது இந்த சத்தியத்தை நீங்கள் எதிர்க்கின்றீர்கள் அந்த குறிப்பிட்ட உலமா மக்கள் விடயத்தை விளங்க வேண்டும் என்பதற்காகவும், இந்த சத்தியத்தை எதிர்க்கக்கூடிய நீங்கள் உங்களிடம் தெளிவான ஒரு கொள்கை இருந்தால் நாங்கள் கூறக்கூடிய தவறு என்று ஆளாமல் இருந்தால் அதனை நீங்கள் தெளிவா எங்கள் முன் முன்வைத்தல் அமீர் அவர்கள் கூறினார்கள். நானும் கூறுகின்றேன், எங்களுக்கு தேவை சுவனம் செலுத்தக்கூடிய ஒரு பாறை, அது முரண்பாடுதான் இருக்கக்கூடாது. அந்த வேலையிலேயே பார்த்தோம், ஒன்று ஏதேதோ எங்களிலே இல்லாத விடயங்களை சுமத்திக் கொண்டிருந்தார், அதிலே ஒருவர் ஆரம்பித்திருந்தார். அவர் கூறுகின்றார் ஹதீஸை எடுத்து வைத்துக் கொண்டு, அது சர்ச்சையே அல்ல. என்ன ஹதீஸிலே வருகின்றது, நீ பிரிவுகள் இருக்கின்ற காலத்தில் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இல்லாவிட்டால் பிரிவினைகள் அத்தனையும் விட்டு ஒதுங்கி மரத்தின் வேரை கடித்துக் கொள் என்று நான் கூறி ஜமாஅத்துல் முஸ்லிமீனிலே உள்ளவர்கள் மரத்தின் வேரை கழிக்க போனார்களா என்று அவர் கூறுகிறார். 14,000 எடுத்து கேளு, எவ்வளவு பெரிய ஒரு அபாண்டம் இது எவ்வளவு. அதாவது நான் நினைக்கின்றேன், அந்த விவாதத்திற்கு வந்தவர்கள் அதற்கு முன்னர் ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய கொள்கை என்ன என்றே பார்த்திருக்க மாட்டார். எதிர்க்க வேண்டும், விவாதம் செய்ய வேண்டும், வேலைக்கு 5 உலமாக்கள் தேவை இழுத்துக் கொண்டு வந்து விட்டார். இதுதான் நடந்திருக்கிறது. இல்லை என்றால் பாருங்கள், இப்படியே தெளிவாக என்றால் ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் உள்ளவர்கள் மரத்தின் வேரை கடிக்க போனார்களாம். ஏனென்றால் ஹதீஸிலே வந்திருக்கின்றது மரத்தின் வேரை கடி. ஹதீஸிலே எங்கே காணப்படுகின்றது? நாங்கள் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு உண்மை எல்லாரும் காட்டினார், நீ நடந்தாவது தெரிஞ்சுக்குவாய் என்று கூறினால் நடந்துதான் வர வேண்டும். சைக்கிளிலே வரக்கூடாது, பஸ்ஸிலே வரக்கூடாது என்பது பொருள் அல்ல என்று ஏதேதோ விளக்கம் கூறுகிறார். மரத்தின் வேலை கடி என்று இங்கு கூறியிருக்கக்கூடிய இந்த மக்களிடம் நான் கேட்கின்றேன், எத்தனையோ வேலைகளிலே நாம் இந்த சத்தியத்தை சொல்லியிருக்கின்றோம், என்றாவது உங்களை பார்த்து நீங்கள் மரத்தின் வேலை கழிக்க வேண்டும் என்று நாம் கூறியிருக்கின்றோமா? அந்த தனியூர் புகாரி தனி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸை பல முறை கூறியிருக்கின்றோம். அந்த ஹதீஸை நாம் என்ன கூறுகின்றோம்? பிரிவினைகளை விட்டு நிச்சயமா ஒதுங்க வேண்டும். இப்படி ஒதுங்குவதை உங்களுக்கு யாருமே துணை கிடையாது. ஒரு மரத்தோடு தான் நீங்கள் தேர்ந்தெடுக்க வைத்திருக்கின்றது, அதன் உங்களுக்கு உணவு கிடைக்கவில்லை, மரத்தின் வேர்களை கடித்து அதை தப்பி தப்பி தான் நீங்கள் சாப்பிட வேண்டியிருக்கின்றது என்றால் கூட பிரிவுகளோடு சேராதீர்கள், ஒதுங்கிவிடுங்கள் என்றுதானே கூறுகின்றோம். இல்லாத குற்றச்சாட்டுகள், அதாவது ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ன கூறுகின்றது என்றே தெரியாது. ஏதோ ஜமாஅத்துல் முஸ்லிமீன் கூறுகின்றார்கள் மரத்தின் வேரை போய் கடி, எனவே இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் உள்ளவர்கள் மரத்தின் வேரை கடிக்க சென்றார்கள். எங்கே சென்றார்கள் நிரூபியுங்கள், எங்கே? அதாவது இந்த முஸ்லிம்கள் மரத்தின் வேரை எங்கே கடிக்க சென்றார்கள்? இது ஒரு சிறு பிள்ளை விளங்கக்கூடிய விடயங்கள். அந்த விவாதத்தில் நாம் இதற்கு பல கூறுவதென்றால், ஒன்று தலைப்பை விட்டு வெளியே சென்று விடுவோம், இரண்டாவது சிறு பிள்ளைத்தனமான கேள்விகளுக்கு எங்களால் பதிலும் கூற முடியாது. எனவேதான் அவர்களை ஒரு பக்கம் ஒதுக்கிவிட்டு இவர்களை பற்றியும் அல்லாஹ் கூறுகின்றார், இவர்களுடைய நோக்கமே விவாதிக்க வேண்டும். எனவே இப்படியானவர்களை பார்த்து என்ன பதில் கூற வேண்டும் என்பதை குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான். இது எப்படி என்றால், 43வது அத்தியாயத்தின் இது 28வது அத்தியாயத்தின் 49-50வது வசனங்கள் பாருங்கள், எவ்வளவு அழகான வசனங்கள். இதே வசனங்களைத்தான் நாம் கூறுகிறோம். நாம் என்ன கூறுகின்றோம் என்றால், அந்த ரசூலும் அவர்கள் சத்தியத்தை நிராகரித்தவர்களை நோக்கி என்ன கூறினார்களோ அதனையே இந்த சத்தியத்தை எதிர்க்கின்றவர்களுக்கு நாம் கூறுகிறோம். அந்த குரான் வசனத்தை பாருங்கள், இது அசத்தியம் என்று கூறுகின்றீர்களா? ஜமாஅத்துல் முஸ்லிமீன் விதத் என்று கூறுகின்றீர்களா? அறியாத மக்கள் அப்பாவி மக்கள் வடத்திற்குள்ளே செல்லுகின்றார் என்று கூறுகின்றீர்களா? சரி, பிரச்சனை. இப்போ உங்களுடைய கடமை என்னவென்றால், நீங்கள் ஒரு வேதத்தை கொண்டு வர வேண்டும். அந்த வேதம் உங்களுடைய சொந்த கருத்து அல்ல. நீங்கள் அல்லாஹ்விடம் இருந்து இறக்கப்பட்டிருக்க வேண்டும். அது குர்ஆன் ஹதீஸ்தான் என்று இந்த புத்தகத்திலே அல்லது இலங்கையிலே வாழக்கூடிய அதிகமான சிறு பிள்ளைகளுக்கு கூட இது சரி அந்த அளவுக்கு தவறு பரவிவிட்டது. நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால், உங்களிடம் அப்படி முரண்பாடு இல்லாத தெளிவான ஒரு கொள்கை இருந்தால், நான் அதனை பின்பற்றுவேன் என்று யார் சொல்கிறார்கள்?
அந்த ரசூலும்
இது கேவலம் அல்ல. சில சந்தர்ப்பங்களே அவர்கள் இருக்கின்றார், இது கேவலம் அல்ல. அந்த ரசூலும் அவர்களுடைய நோக்கம் நேர்வழியை பின்பற்றுவேன், அல்லாவிடமிருந்து இறக்கியதை பின்பற்ற வேண்டும். அதே போன்று நாம் அந்த காலத்திலே இருந்த அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் நபியும் சஹாபாக்களும் இருந்தார்கள். இந்த காலத்திலே இருக்கக்கூடிய ஜமாஅத்துல் முஸ்லிமீன் கூறுகின்றது அதே வார்த்தையை சத்தியத்தில் இருக்கக்கூடிய உலமாக்களுக்கு கூறுகின்றோம். நாம் கூறுவது தவறா இருந்தால், குறைந்தபட்சம் ஒரு முஸ்லிமுக்குரிய வரையறையாக நீங்கள் சொல்லுங்களேன். உங்களால் முடிந்தால் அதற்கும் மேலாக நீங்கள் அல்லாஹ்விடமிருந்து வந்த வேதத்தை கொண்டு வாருங்கள். அந்த வேதம் நாங்கள் கூறுவதற்கு முரணாக இருந்து நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால், நான் அதனை பின்பற்றுகின்றேன் என்று நண்பர்களாகவும் அவர்கள் கூறும்படி அல்லாஹ் கற்றுக் கொடுக்கின்றான். பிறகு அந்த உலமாக்களுடைய அடையாளத்தை தருகின்றான். இதுவும் உங்களுக்கு மிக அவசியமானது. இதே விடயத்தை இந்த உலமாக்களுக்கு நாம் கூறுகின்றோம். நாங்கள் கூறுவது தவறாக இருந்தால், இதனை விட சிறந்த நேரான ஒரு வழியை கொண்டு வார்கள், நிச்சயமாக நாம் அதனை பின்பற்றுவோம். அதன் பிறகு நீங்கள் எங்களை பார்த்து சிரித்தாலும் சரி, கேள்வி செய்தாலும் சரி, எங்களுக்கு பிரச்சனை. எங்களுக்கு நேரான வழியை பின்பற்ற வேண்டும். அதன் மூலம் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று சூழம் செல்ல வேண்டும். இப்போ இந்த சவாலை எடுத்துவிட்டு அல்லாஹ் கூறுகின்றான், இவர்கள் உங்களுடைய இந்த சவாலுக்கு பல்லடிக்காவிட்டார், அதாவது அவர்கள் தெளிவான கொள்கையை முன்வைக்க வேண்டும். இதனைத்தான் அந்த வேளையிலே நான்கரை, அதாவது 4:30 கேட்டு கேட்டிருந்தோம். இதனைத்தான் நாங்கள் கேட்டிருந்தோம். நாங்கள் ஒரு முஸ்லிமுக்கு குர்ஆன் ஹதீஸை கொண்டு வரையறை கூறுகின்றோம். சூழல் சந்தத்தக்கூடிய ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்கு வரையறை கூறுகின்றோம். ஒருவர் முஸ்லிமா இருப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று கூறுகின்றோம். இப்படியெல்லாம் கூறுவதை நீங்கள் தவறு என்று கூறினால், இப்போது நீங்கள் கூறுவது ஒரு முஸ்லிமுடைய குறைந்தபட்ச தலைமை என்ன? சூழல் செல்வதற்கு ஒரு மனிதனிடம் குறைந்தது என்ன இருக்க வேண்டும்? 4:30 கேட்டும் கூட பதில் வரவில்லை. ஏனென்றால் அவர்களிடம் அப்படி ஒரு கொள்கை கிடையாது. இதனை அறியாமல் தான் அந்த 5 பேரிலே வந்திருந்த ஒரு ஆதி திடீரென அவருடைய வாயால் வந்து சொல்வார்கள். அந்த ஆதியை எடுத்துக்கொண்டால் அந்த ஆதியிலே ஏனைய உலமாக்கள் கூட பாடு. எனவே நான் மூச்சு காட்டாமல் அந்த ஆதியை அப்படியே விட்டுவிட்டார். அவர்களிடம் ஒரு கொள்கை கிடையாது. ஒன்றுக்கு ஒன்று முரண் அமீர் அவர்கள் சுட்டிக்காட்டார்கள். அது சம்பந்தமான சில ஹதீஸ் நேரம் கடந்து கொண்டே இருக்கின்றது. எனவே இப்போ அந்த உலமாக்களுடைய அடையாளத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அவ்வளவு உங்களுக்கு அவர்கள் பதில் கூறவில்லை. என்ன பதில்? ஜமாஅத்துல் முஸ்லிமீனை வருகிறது என்று கூறுகின்றார்கள். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற பெயர் விதத் என்று கூறுகின்றார்கள். இப்போ அவர்கள் ஹதீஸிலுள்ள பெயரை கொண்டு வர வேண்டும். இதனை விட நேரான ஒரு வழியை காட்ட வேண்டும். அந்த வழியை எப்படி ஏற்றுக்கொள்வது என்று அவர்கள் கூற வேண்டும். அதை ஏற்றுக்கொண்டவர்கள் சூழல் செல்வார்கள் என்ற ஆதாரங்களை அவர்கள் குர்ஆன் ஹதீஸ் என்று தர வேண்டும். அப்படி தராவிட்டால் பகலன் நபியே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்னமா எத்தகூன் அகுவாகும், அவர்கள் தங்களுடைய மனோ இச்சையை பின்பற்றுகிறார்கள். இது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தவறு என்றால், நான் ஆரம்பத்திலும் கூறினேன், நாம் ஒரு கொள்கையை முன்வைத்து இந்த கொள்கைக்கு அனைவரையும் கொண்டு வர வேண்டும் என்பதை நோக்கம் அல்ல.
நாம் இஸ்லாத்தை விளங்க வேண்டும், அந்த இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும், முஸ்லிமாக மன்னிக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய ஆசை. அதிலே நாம் தவறு வைத்திருப்பதாக அந்த உலமாக்கள் கூறுவார்கள். ஆனால் சரியானதை கூறுங்கள். இது நபிசல்லல்லாஹு அவர்கள் விடுத்த சவால். சரியானதையா கூறுகின்றார்கள்? விதத்தை செய்கின்றவருக்கு ஒரு சொட்டு நீர் கிடைக்காது என்று அடித்து கூறிய ஆயில் அடுத்த கிழமை இங்கே வந்து விதத்தை செய்கின்றார்கள். வேறு கேள்விகள் கிடையாது, ஒரே கேள்வி. வெள்ளிக்கிழமையிலே இரண்டு ஆளான் எந்த ஆதிக்கே காணப்படுகிறது அல்லது விதத்தா விதத்தா என்றால் உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கும் மைதான் கேள்வி. பதில் சொல்ல முடியாது, சொல்லவும் மாட்டார்கள். அதற்கு ஒரு ஆதாரம் தான், 4 மணி நேரம் 30 நிமிடம். எந்த பதிலும் கிடையாது. கொள்கை விளக்கம் என்று கூறுகின்றார்கள். 45 நிமிடம் என்ன நடந்தது? ஜமாத்துல் முஸ்லிம் காவல் நின்றார்கள், ஜமாத்துல் முஸ்லிம் மரத்தின் வேலை கழிக்கின்றார்கள். இதுதான் கொள்கை விளக்கம். சரி, அவ்வா என்ன கூறுகின்றான்?
உங்களுக்கு இவர்கள் பதில் சொல்லாவிட்டால், இதனை விட வேறாக வழியை காட்டாவிட்டால், ஒரு முஸ்லிமுடைய வரையறை இதுதான் என்று அவர்கள் கூறாவிட்டால், பாலன் நபியே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்னமா எத்தகைய ஊன் அணுவாகும், அவர்கள் தங்களுடைய மனோரையை
பின்பற்றுகிறார்கள். அவ்வாவிடமிருந்து ஒரு நேர்வழியை பெற்றுக் கொள்ளாமல் தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றுகின்றதை விட மிகப்பெரிய வழிகேதன் யார் அல்லாஹ் கேட்கின்றனர்? என்னுடைய கேள்வி அல்ல. குரான் வந்து நீங்கள் குரானை புறக்கணும், தர்ஜுமாக்கள் இருக்கின்றன, ஒவ்வொரு வீட்டிலும் தர்ஜுமா இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கலாமை ஒரு சிறிதாக நாங்கள் பார்க்க வேண்டாமா? அரபு மொழியிலே என்ன இருக்கின்றது என்று ஒரு நாளாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? எங்களுடைய எத்தனையோ காலங்கள் மிக, அதாவது பிரயோஜனம் இல்லாத முறையில் கடந்து விட்டன, கடந்தும் கொண்டிருக்கின்றன. இந்த உலமாக்களுடைய தவறான வழிபாட்டு தவறு இதுதான் காரணம். இவர்களே விஜயத்தை செய்து கொண்டு விஜயத்தை செய்கின்றவனுக்கு ஒரு சொட்டு நீர் கிடைக்காது என்று கூறுகின்றார். அல்லாஹ் இவர்கள் பயப்படவில்லையா? எனவே அல்லாஹ் இவர்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றான். இவர்களை விட மிகப்பெரிய வழிகேடு யார் இருக்கிறார்? தொடர்ந்து அவ்வாறு கூறுகின்றான், நான் ஆரம்பத்தில் என்ன கூறுகிறேன், இந்த உலமாக்களை பற்றி எனக்கு கவலை கிடையாது. சத்தியத்தை நன்கு அறிந்து கொண்டு இதனை எதிர்த்து வருகின்றார்களே, நிராகரிக்கின்றார்களே, இந்த உலமாக்களை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஏனென்றால் அல்லாஹ் கூறுகின்றான், நிச்சயமாக இத்தகைய அந்நியாயக்கார சமூகங்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவது நீளம் இருக்க வேண்டும். ஒரு மனிதனிடம் ஒரு முஸ்லிமை விடுங்கள். மனிதன் என்றால் குறைந்தபட்சம் இந்த உலகில் உள்ள அனைவரும் ஏற்றுக் கொள்வார்கள். இவர்களை போன்ற ஒரு சிலர்களை தவிர அவர்களை தாக்குவது என்னுடைய நோக்கம் அல்ல, உண்மையை விளங்கும். அல்லாஹ் என்ன கூறுகின்றான், இத்தகைய அந்நியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவதே இல்லை. இரண்டு ஆதான் விஜயத்தை உங்களுக்கு தெரியாதா? விஜயத்தை செய்தவர்களுக்கு ஒரு சொட்டுணி கிடைக்காது என்று உங்களுடைய வாயாட்டானை கூறுவீர்கள். இப்போது என்ன நடந்தது? தெரியாமல் தான் செய்கின்றா. அடுத்த கிழமைகளிலே இன்ஷா பார்க்கும் மக்களுக்கு அதை விதா சென்று புரட்டும். அது போன்ற விதத்துக்களை ஒவ்வொன்றாக நாம் இடம் காட்டுகின்றோம். இப்படியாக அவர்கள் பெற்றிருந்து தவிர்த்து கொள்ளட்டும். எனவே அல்லாஹ் என்ன கூறுகிறார் என்றால், இத்தகையவர்களுடைய நிலம் பதிலளிக்க முடியாது. அவர்களுக்கே தடுமாற்றம், ஒளிப்பதிவு நாடாவை கேட்கக்கூடியவர்கள் தயவு செய்து அல்லாஹ்வுக்காக நான் கூறுகின்ற ஹதீஸுக்காக என் மீது கோபிக்க வேண்டாம். உங்கள் மீது இருக்கின்ற கோபத்திலும் நான் இந்த ஹதீஸை கூறவில்லை. அல்லாஹ் மீது சத்தியமாக உங்கள் மீது இருக்கின்ற அன்பினால் தான் நான் கூறுவேன். என்ன சத்தியத்தை நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களோ, என்ன சூழலை எதிர்பார்க்கின்றீர்களோ, அந்த சூழல் செல்வதற்கு உங்களுடைய தேர்தல் தடையா இருந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் கூறுகின்றோம். தெளிவான ஹதீஸ் அதாவது தீர்ப்பளிக்கின்றது. மண் சலாத பக்கத்துக்கு அப்புறம் யார் 5 நேர தொழுகையை விட்டு விடுகின்றானோ அவன் காதலாகிவிட்டான். ஹதீஸ்
என்னுடைய ஒரு வார்த்தையும் கிடையாது. யார் கொடுமையை விட்டு விட்டாரோ அவன் காதலாகிவிட்டான். இதனை கேட்கின்ற எந்த ஒரு மனிதனும் கோபிக்க வேண்டாம். ஒவ்வொருவரும் நாங்கள் சிந்திக்க வேண்டும், நாங்கள் முஸ்லிம் என்று நினைத்து சுவனம் செல்வதற்கு நாம் இருக்கின்றோம். நாம் எங்களுடைய செயலால் காதலாகிவிட்டால் அந்த செயலுக்கு நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். உடனடியாக நாங்கள் சொல்ல ஆரம்பிக்க வேண்டும், இப்படி நீங்கள் சொன்னீங்கள், இதுதான் உங்களுக்கு நன்மை பயக்கூடிய விடயத்துக்கு கூறப்படும். ஒருவர் எங்களுக்கு தெரியாமல் அப்படி இருந்தால் மறுமை நாளே அல்லாஹ்விடம் முஸ்லிமாக கணிக்கப்பட மாட்டார், அவர் நயவஞ்சகராக கணிக்கப்படுவார். இந்த அறிவிப்புடைய தீர்ப்பை அடி மக்களுக்கு தெளிவாக எடுத்துக் கூறுகிறோம். இந்த எங்களை எதிர்த்து வந்த உலமாக்கள் கூறினார்கள், தொழுகையை விட்டவன் அல்ல, தொழுகையை நிராகரித்தவன். என்றால் விட்டான் மண் தரதா, யார் தொழுகையை விட்டானோ பக்கத்துக்கு அப்புறம் அவன் நிராகரித்து விட்டான், காதனாகிவிட்டான். இல்லை இல்லை இல்லை, அதனுடைய பொருள் என்னவென்றால் ஆட்சிகளுக்கு அவனுடைய பொருள் என்னவென்றால் தொழுகையை ஒவ்வொரு நிராகரிக்க வேண்டும், தொழுகை இல்லை என்று கூற வேண்டும். இந்த உலகத்திலே எவனாவது ஒருவன் இப்படி கூறுகின்றான். மூன்று நேரம் என்று ஒரு கூட்டம் இருக்கின்றது, அந்த கூட்டம் கூட தொழுகையை நிராகரிக்கவில்லை, மூன்று நேரம் சொல்வோம் என்றுதான் கூறுகின்றான். அதில் நேரடியாக இருந்தது, அதில் அல்லா இலக்கியதை கொண்டு தீர்ப்பளிக்காதவர்கள் காதல்கள் என்ற வசனத்தை அவர்கள் ஓடுகின்றார்கள். அல்லா இலக்கியதை கொண்டு அவர்கள் தீர்ப்பளித்தது. ஜமாத்துல் முஸ்லிம் கூறுகின்றது, ஒருவன் ஐந்து நேர தொழுகையை ஒரு முஸ்லிம் ஜமாத்திலே உள்ள ஒருவன் விட்டுவிட்டால் அவன் நிராகரித்தவனாயிருந்தான். அதன் பிறகு அவர்கள் ஜமாத்திலே இருக்க மாட்டார். அப்படி ஒருவருக்கு புத்தகத்திலே நடந்து விடுகிறது, அவர் வேற ஒரு ஜமாத்திலே சேர்த்து முஸ்லிமாக இருக்கிறார். அவருடைய நம்பிக்கை இஸ்லாமத்தின் தீர்ப்பு ஐந்து நேர தொழுகையை விட்டால் அவன் நிராகரித்து விட்டான். சரி, இதனை எதிர்த்தார். அப்படி அல்ல, தொழுகையை நிராகரிக்க வேண்டும், தொழாமல் இருந்தால் அவன் காவிரல்ல. சரி, உங்களுடைய விளக்கம் உங்களோடு, எங்களுக்கு குரான் ஹதீஸை தீர்ப்பிட்டிருந்தது மண் தரக்கலாத பக்கத்துக்கு அப்புறம் தொழுகை விட்டோம் காவலாயிருந்தான். அங்கு விவாதம் நடக்குது. இப்போ மக்களை பெருமை தவறான வழியில் நடத்துவதற்காக, மக்களை ஜமாத்து முஸ்லீமுக்கு எதிராக தூண்டுவதற்காக என்ன சொல்லுகின்றார்கள், நிராகரிப்பிலே இரண்டு வகை இருக்கின்றது. ஒன்று, ஒரு விடயத்தை சொல்லும் போது நான் செய்ய மாட்டேன் என்று கூறுவான். இவர்கள் கூறுகின்றார்கள் தொழுகை இல்லை, இல்லை என்றால் சொல்ல மாட்டேன் என்று கூற வேண்டும், அவன் தான் காதலுக்கு. இதுல இரண்டு சாராருக்கும் உடன்பாடு. ஒருவன் ஐந்து நேர தொழுகையை தெரிந்து கொண்டு மறுத்தால், சொல்ல மாட்டேன் என்று கூறி தொழாமல் இருந்தால் அவன் நிராகரித்தவனாயிருவான், முஸ்லிமாக இருக்க மாட்டான். இதனை அவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இரண்டாவது வகையான நிராகரிப்பு அதனை செய்யாமல் இருந்தால் உதாரணம் கூறினார். எப்படி உதாரணம், இரண்டு பேரை நோக்கி கூறுகின்றார்கள், நீங்கள் எழுந்து நிற்கிறீர்கள். ஒருவன் எழுந்து நிற்கின்றான், ஒருவன் கூறுகின்றான் எழுந்து நிற்க மாட்டேன், நிராகரித்து விட்டான். சரி, அவன் நிராகரித்தான். ஒருவன் உட்கார்ந்து கொண்டே இருக்கின்றான், எழுப்பாமல் இருக்கின்றான், தூ நிராகரிப்புத்தான் விளக்கப்படுத்துகிறான். அப்படியான ஹதீஸுடைய விளக்கம் எங்கே சென்று விட்டது? ஏற்கனவே கருத்து தொழுகையை விடுவதால் அவன் காதலாக மாட்டான் என்றால் அவன் தொழுகையை விட்டுத்தான் இருக்கின்றான். தொழுகை அவன் நிராகரிக்கவில்லை, சொல்ல மாட்டேன் என்று கூறவில்லை. இங்கு மக்களை தவறான வழியில் நடாத்துவதற்காக மக்கள் ஏதோ அனைவரும் மடையர்கள் கூறியிருக்கின்றார் என்று நினைத்து நிராகரிப்பு இரண்டு வகை உங்களையும் சேர்த்துத்தான் கூறுகின்றார்கள், தவறான வழியிலே நடத்துகின்றார்கள். இப்படி இவர்களுடைய எந்த ஒரு குற்றச்சாட்டும் இதை பிரயோஜனம் இல்லாதா இருக்கின்றது. அதாவது மக்களை தவறான வழியை நடத்த வேண்டும், சத்தியத்தை மறுக்க வேண்டும், சத்தியத்திலே இவர்கள் விவாதிக்க வேண்டும், இதுதான் சத்தியத்தை எதிர்க்கக்கூடிய தன்மை. திருப்பியும் வாழ்ந்த அவருடைய காலத்தில் சத்தியத்தை நிராகரித்தவர்களோடு சம்பவம் நடக்கின்றது. இது குர்ஆனிலே 43 அத்தியாயத்தில் 57-58 வலமா முடிவு மரியமம் வந்ததான் முஸ்லிம்களுக்கும் அவர்களுக்கும் அதனை எதிர்க்கக்கூடிய அந்த நிராகரிப்பாளர்களுக்கும் மத்தியில் தத்தை நடக்கிறது. ஒரு உலகத்தை எடுத்து போட்டான்,
நபி பாருங்கள் என்று அவர்கள் சம்பந்தமாக கூறியதும் கூடியிருந்த மக்கள் கேள்வி கூறினார்கள். இது சட்டத்திற்கு நடக்கக்கூடிய ஒன்று. சில விவாக சந்தர்ப்பங்களே சிலர் அப்படி முயற்சி செய்திருக்கின்றார்கள். இது ஒரு புதிய செய்தியல்ல. சரி, இன்முயற்சிக்கும். அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றி அந்த தாவத்தின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற போது கூச்சல் இருந்தார்கள், கேட்டிருந்தார்கள். அதனோடு அவர்கள் கேட்டிருந்தார்கள், நாங்கள் எங்களுடைய இதா என்று வைத்து வணங்குகின்றோம். எத்தனையோ செய்யும் இவைகள் சிறந்தவையா அல்லது நீர் கூறுகின்ற அவர் சிறந்தவரா? இப்போ சர்ச்சை என்ன? ஈசா சிறந்தவரா இந்த இவர்கள் வணங்கக்கூடிய இதா, சிலைகள் சிறந்ததா என்பதா இந்த சர்ச்சை? அல்லாவிலிருந்து நேர்வழி வந்திருக்கின்றது, அது உண்மை, அதனை பின்பற்றுங்கள் என்று கூறும் போது சம்பந்தமே இல்லாத ஒரு பெற்றேற்று போடுகிறார். இப்படி அவர்கள் ஏன் கூறினார்கள்? இப்படி கூறியவன் நோக்கம் என்ன? ஹதீஸிலே வந்திருக்கக்கூடிய ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற வார்த்தையை பிதத் என்று கூறுவதன் நோக்கம் என்ன? இந்த ஹதீஸை செய்யாமல் கூறுகிறார்களா? எத்தனையோ உரைகளுடைய காவிரத்தை ஊதிக்கொண்டோம். அந்த உலமாக்கள் எங்களுடைய ஜும்மாக்களுடைய கால்வழித்து அமர்ந்து கேட்டிருக்கின்றார்கள். அறியாமல் அல்ல. எதற்காக அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், மா மனபூலக இல்லா ஜதலா, இது உங்களோடு தர்க்கம் செய்ய வேண்டும் என்பதற்கான கூறுகிறார். மேலும் கூறுகிறான், இவர்கள் யார் என்றால் இவர்கள் வாதிடக்கூடிய கூட்டம், தர்க்கிக்கக்கூடிய கூட்டம். இங்கு ஒன்று கூறுவார்கள், அங்கு ஒன்று கூறுவார்கள், டிஎம்ஐடிஎஸ்டிலே ஒன்று கூறுவார்கள், புத்தகத்திலே ஒன்று கூறுவார்கள். எங்களோடு கழிக்கும் போது ஜமாத்தோடு கழிக்கும் போது ஒன்றை கூறுவார்கள், ஏனைய சிங்கத்துவ ஜமாத்தை செய்வோடு கழிக்கும் போது இன்னும் ஒன்றை கூறுவார்கள். மாறாக அவர்கள் வாதாட்டக்காரர்கள். அவ்வாறு எவ்வளவு தெளிவாக குருமன் என்பது மறைந்து விட்ட ஒரு மையக்கல, எல்லா காலங்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு அற்புதம். எங்கெல்லாம் ஜமாத்துல் முஸ்லிமீன் தோன்றுகிறதோ, ஜமாத்துல் முஸ்லிமீன் ஆரம்பித்து ஒரு உச்ச நிலையை அடையும் வரைக்கும் குர்ஆன் வழிகாட்டியது, அதே போல என்றெல்லாம் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் இந்த குர்ஆனுடைய ஒவ்வொரு வண்ணமும் உயிர் வருவதை நீங்கள் பார்க்கலாம். அதைத்தான் கூறுகின்றேன். அவர்கள் தாவது செய்த போது அவர்கள் கூச்சலிட்டார்கள், கேட்டார்கள், சம்பந்தம் இல்லாத விடயத்தை எடுத்துக் கொண்டார்கள். இதனுடைய நோக்கம் என்னவென்றால் இவர்கள் விவாதிக்க வேண்டும், கற்பிக்க வேண்டும், முஸ்லிம்களை கேவலப்படுத்த வேண்டும். இந்த நோக்கத்திலே இவர்கள் இதனை செய்கின்றார்கள். இதிலே இவர்களுடைய முக்கிய முக்கியமான ஒரு ஆதாரம். எனக்கு நேரம் போதாது, என்னுடைய நேரம் முடிந்துவிட்டது. மீண்டும் ஒரு முறை அமீர் அவர்கள் கூறியது போன்று இந்த புத்திரத்தில் இதே போன்ற மேலையில் மக்களோடு கூடியிருக்கக்கூடிய இடத்தில் மக்களை வலிகளுக்கூடிய இந்த உலமாக்கள் சந்தேகம் சரியாக அவர்களுடைய தலைவர் தீங்குவதற்கு, அதாவது தீர்வதற்கு நீங்குவதற்கு இங்கு கூறப்படுகின்ற குர்ஆன் அறிந்த துணையாக வேண்டும். தொடர்ந்து உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படும். எங்களுடைய நோக்கம் நான் ஆரம்பத்திலே கூறியது போன்று அவர்களுடைய கேள்விகள் அனைத்துக்கும் பதிலளித்துவிட்டோம். இவ்வாறு கூறுவதல்ல. இதிலே தெளிவுபடக்கூடியவர்களுக்கு, தெளிவை விரும்புகின்றவர்களுக்கு நாம் தெளிவை கொடுத்துக் கொண்டு இருக்க வேண்டும். ஏறக்குறைய 13 ஆண்டு காலமாக இந்த சத்தியம் முழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய உயிரில் இருக்கும் வரைக்கும், சத்தியத்திலே ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருக்கும் வரைக்கும் சத்தியத்தை நாம் இம்மால் முடிந்தவரை சொல்லிக் கொண்டு இருப்போம். எம்மை கொள்ளாமா அதிகமான மக்களுக்கு இந்த சத்தியத்தை தெளிவுபடுத்துவானாக. இந்த சத்தியத்தை தெளிவுபடக்கூடிய மக்கள் ஒவ்வொரு ஆய்வு வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் இந்த சத்தியத்தை விளங்குவதற்காக, அதன்படி நடப்பதற்காக ஒன்று கூறுவோம். அவ்வளோ நீங்கள் அந்த சிங்களுக்கு இந்த பாக்கியத்தை தந்தவர்கள் என்று சொல்லி முடித்து
الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد. அடுத்தது கேள்விப்பட்டது. 12:30 வரைக்கும் இந்த இடத்தில் இந்த கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி கிடைக்கிறது. அதுவரைக்கும் முடியுமான வரை அந்த கேள்விகளுக்கு சுருக்கமானவர்களே பிரேதார்.
இப்ப புதிதாக சில கேள்விகள் எழுதி அணிந்திருக்கிறார்கள். சுமார் 80 கேள்விகள் அடங்கிய ஒரு தாழ் வந்திருக்கின்றது. அந்த 80 கேள்விகளுக்கு
இந்த இடத்தில் எப்படியும் பதிலளிக்க முடியாது.
ஒரு நீண்ட ஒரு நேரத்தை அதற்கு ஒழுங்கி இதே போன்று ஒரு நாளைக்கு இன்றாதான் அந்த கேள்விகளுக்கு நாங்கள் விடையளிப்போம். இப்போது ஏற்கனவே இங்கு எழுதி அனுப்பப்பட்ட கேள்விகளுக்கு இன்றாதான் விலையை பார்ப்போம். முதலாவது கேள்வி, இதுல பிஸ்மில்லா என்று எழுதப்பட்டிருக்கின்றது.
விவாதத்தில் கொடுத்த விளக்கம் சரியா என்ற கேள்வி வந்திருக்கின்றன.
அது ஆரம்பத்திலே நான் கூறினேன்,
அதற்கு அவர்கள் கொடுத்த விளக்கம் சரியான விளக்கம், அதுல எந்த பிழையும் கிடையாது.
குர்ஆன் ஹதீஸ் மொழியில் அவர்கள் அதற்கு குர்ஆனில் ஒரு ஆதாரத்தை வைக்கவில்லை, ஹதீஸில் இருந்து இரண்டு ஆதாரங்களை முன்வைத்தார்.
குர்ஆனில் ஒரு வசனம் இருக்கின்றது,
அமுதவும் சுரகாரும் தரவுடவும் நினைத்தீன் மாதம் எனது செய்தார். அல்லாஹ்வுத்தஆலா அனுமதி கொடுக்காத செயல்களை இந்த தீனில் மாற்றக்கூடிய நிலை தெய்வங்கள் உண்டாக
இஸ்லாத்தில் விஜயத்திற்கு இடமில்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு செய்தியை நீங்கள் எடுத்தாலும்
அதில் ஒரு விஜயத்தில் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய மாபெரும் அருப்படை
ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் எந்த ஒரு விஜயத்தும் கிடையாது. ஒரு விஜயத்து கூட ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் இல்லை.
அந்த அளவு நாங்கள் மிக கவனமாக இருக்கிறோம். அப்படியே யாராவது ஒரு விஜயத்தை கண்டு இது விஜயத்து என்று கூறி தெளிவுபடுத்த அதை நாங்கள் கலந்து கொள்வோம். ஏனென்றால் சில நேரத்தில் ஒரு பிழை தெரியாமல் இருப்பதற்கு இடம்பாடு உண்டு. அப்படி இருந்தால் நல்லா அதை குற்றம் பிடிக்க மாட்டார், தெரியாமல். உதாரணமாக சஹாபாக்களில் ஆரம்பத்தில் இது சத்தியமாக என்று சத்தியம் செய்து கொண்டிருந்தார். வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் சொன்னாலும் உங்களிடம் திருப்பி இருக்கிறது. உடனே சந்தப்பா வரைவர்களும் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதும் வகிவந்தது. சொன்னார்கள், வயதில்லாத பக்கத்து கட்டிடம் அவ்வா அல்லாதவர்களை கொண்டு யார் சத்தியம் செய்கின்றார் அவர்களை வைத்து விட்டார். உடனே திருப்பிக் கொண்டார். இப்படி இவர்களிடம் ஏதாவது பிழைகள் இருப்பதை யாராவது கண்டு சொன்னால் நாங்கள் திருப்பிக் கொள்வோம். எங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் அறிய எந்த ஒரு விஜயத்தில் எங்களுக்கு கிடையாது. ஏனைய எல்லா பிரிவுகளிலும் விஜயத்தில் தெளிவாக இருக்கின்றது. அந்த மூலவி கொடுத்த விளக்கத்தின்படி ஒவ்வொரு பிரிவும் வைத்திருக்கின்ற பெயரும் விஜயத்தில். ஏனென்றால் அவர்களே அந்த விஜயத்துக்கு விளக்கம் கொடுத்து விட்டு சொன்னார்கள். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்பது விஜயத்தில். இப்போது நான் 30 ஆதாரங்களை கொண்டு நிரூபித்தேன், விஜயத்தில் இல்லை. இது குர்ஆன் அதில் இருந்திருக்கின்றது. எனவே அந்த அவர்கள் கொடுத்த விளக்கத்தின்படி அவர்கள் வைத்திருக்கின்ற பெயர்கள் தௌஹீத், அன்சார் சுன்னா, முஹம்மதியா, இதே போன்ற நடுவண்டி சபாபுல் ஆலமியா, ஹையத்துல் இஹாதத்துல் ஆலமியத்துல் இஸ்லாமியா, சலபியா, இப்படி எத்தனையோ பெயர்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து விஜயம். அடுத்த மார்க்கத்தை யாரும் சொல்ல உரிமை இல்லை, ஆனால் இதை விவாதமாக மாற்றாது, அந்நியவர்களுக்கும் காட்டாது, தகர்ந்து கொள்ள வேண்டும். இது எங்கள் வேண்டுகோளாகும்.
இது நாங்கள் விரும்பக்கூடிய ஒரு விஷயம்தான். இந்த
நாங்கள் இருக்கு பிறகு யாரையும் விவாதத்துக்கு அழைக்க மாட்டோம். இது ஒரு நல்ல எங்களுடைய கருத்தும் தான்.
என்ன சொல்லுகிறார்கள் என்றால், விவாதம் செய்யாத மார்க்கத்தை சொல்ல வேண்டும், இதை விவாதமாக மாற்றக்கூடாது, இதை அந்நியவர்களுக்கு காட்டவும் கூடாது என்று எழுதியிருக்கின்றார். இதை நாங்களும் விரும்புகின்றோம், இதை விவாதமாக நாங்கள் மாற்ற விரும்பவில்லை. ஆனால் கடற்கரையாக விரும்பியவர்கள் வரலாம். இது பள்ளிகளுக்காக நடக்க வேண்டும். எங்களுடைய பள்ளி இருக்கின்றது, வேறு பள்ளிகள் அனுமதி கிடைத்தால் இன்றைய கலந்துரையாடல் நடத்த நான் உட்கார்ந்து அழகான முறையில் அல்லது எங்களுடைய பள்ளி. இதற்குமே நாங்கள் யாரையும் விவாதத்துக்கு அழைக்க மாட்டோம். அதே நேரத்தில் யாராவது வந்து எங்களை விவாதத்துக்கு அழைத்தால் வர முடியாது என்று எங்களால் சொல்ல முடியாது. வர முடியாது என்று சொன்னால் அவர்கள் சொல்வார்கள் இவர்களில் ஆதாரம் இல்லை, இதை அழைத்தால் நாங்கள் போக சென்று நாங்கள் யாரையும் அழைக்க மாட்டோம் என்றார். கலந்துரையாடல் மிகச்சிறந்தது. குர்ஆன் ஹதீஸை வைத்து அழகாக கலந்துரையாடல் நடத்தலாம். எது சரி எது பிழை, இது சுன்னத்தா இது பித்அத்தா இது சிறுத்தா, இஸ்லாத்தில் அனுமதி இருக்கின்றது. விவாதத்தில் நவம்பர் மௌலவி மன் தலிமல் முஸ்லிமீன் என்ற ஹதீஸை வைத்தார். அதற்கு ஏன் பதில் கொடுக்கப்படவில்லை என்பதை விளக்கவும். நாங்கள் சொன்னோம், கேள்விகளுக்கு பதில் அளித்துக் கொண்டிருந்தால் தலையங்கத்தை விட்டு அப்பாறு போக வேண்டி வரும். எனவே நாங்கள் கேள்விகளுக்கு பதில் அளிக்கவில்லை. அதே போலவே அந்த ஹதீஸை முன்வைத்தார். மண் தலைவர் முஸ்லிமோ நம் என்று சாதி எதி, உண்மையான முஸ்லீம் யார் என்றால் அடுத்தவர்களுக்கு தன்னுடைய கையினாலும் தன்னுடைய நாளினாலும் தொல்லை கொடுக்காதவர்கள் முஸ்லீம்கள் என்று ஹதீஸ் பெற்றிருக்கிறது. எனவே நாங்கள் யாருக்கும் தொல்லை கொடுப்பதில்லை என்று சொன்னார். இது ஒரு முஸ்லீமுக்குரிய வரவிலக்கணம் அல்ல. அப்படி பார்த்தால் எத்தனையோ பெயர்கள் மாற்று மதத்தில் கூட யாருக்கும் தொல்லை கொடுக்காமல் இருக்கலாம், அவர்கள் முஸ்லீம்கள் என்று சொல்ல முடியுமா? இது வரவிலக்கணம் அல்ல. அவர்கள் தங்களுடைய கொள்கைக்கு சரியான வரவிலக்கணம் சொல்லவில்லை, அதை நிரூபிக்கவும் இல்லை. சொல்லுகின்றார்கள் நாங்கள் யாருக்கும் தீங்கு செய்வதில்லை. சிந்தித்து பாருங்கள், இன்றைக்கு என்ன நடைபெறுகிறது? ஆப்கானிஸ்தானில் இஸ்லாத்தை கொண்டு வர வேண்டும் என்று பாடுபட்ட முல்லா உமர் உசாமா அந்த தலபான்களை இந்த 57 நாடுகளும் சேர்ந்து ஆப்கானிலே இருந்துள்ள 7 பிரிவுகளும் சேர்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? கைகளினால் அவர்களுக்கு தொல்லை கொடுப்பதில்லையா? கொடுத்துக் கொண்டால் இருக்கிறார்கள். இவர்களும் அதில்தான் இருக்கின்றார்கள். இன்றைக்கு கூட பத்திரிகையில் பார்த்தோம், என்ன மணிக் என்ற இந்தியாவை சேர்ந்த ஒருவர் கல்கத்தாவில் அமெரிக்காவில் ஒரு நிலையத்தை யாரோ தாக்கினார்கள் என்று கட்டார் நாடு இவரை கைது செய்து இந்தியாவில் ஒப்படைத்திருக்கிறது. இவருடைய இரண்டு கையில விதத்திற்கு கொண்டு வந்து இந்தியாவில் இறக்கி வைத்திருக்கிறார். பத்திரிகையில் போட்டிருக்கிறார். நான் கேட்கின்றேன், இந்த கட்டார் நாட்டை பார்த்து நீங்கள் முஸ்லீம்களா? ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு தீங்கு செய்ய மாட்டான், அவனுக்கு அநியாயம் செய்ய மாட்டான், அவனுக்கு குடி கொள்ள மாட்டான், அவனை காதலர்களிடத்தில் ஒப்படைக்க மாட்டான். ஒப்படைத்திருக்கின்றார். ஆனால் அவன் அந்த ஹதீஸை கொண்டு வந்து நாங்கள் முஸ்லீம் என்று கூறுகின்றார். எவ்வளவு பெரிய பிழை என்று பாருங்கள். கைகளினால் தீங்கு செய்து கொண்டு இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார். இது ஒரு முஸ்லீமுடைய வரவிலக்கணம் அல்ல. ஒரு முஸ்லீம் இப்படியும் இருக்கவர். ஆனால் நாங்கள் சொன்னோம், முஸ்லீம்கள் என்பதை நீங்கள் குர்ஆன் ஹதீஸை கொண்டு நிரூபியுங்கள். அவர்களால் கடைசி வரைக்கும் நிரூபிக்க முடியாமல் போய்விட்டது. எனவேதான் ஒரு ஹதீஸை கொண்டு வந்தார்கள் மண் சந்தார்கள். அந்த ஹதீஸின் படி நாங்கள் கேட்டோம், அப்படி என்றால் காதியானிகளை ஏன் காதல் என்று சொல்லியீர்கள்? அப்துல்லாஹ் போலி ஏன் காதல் என்று சொல்லியீர்கள்? அவர்கள் தொழுகிறார்கள், கிபிலாவை முன்னோக்குகின்றார்கள், அர்த்தத்தை சாப்பிடுகின்றார்கள். இது இஸ்லாத்திற்குரிய வரவிலக்கணம் அல்ல. தனியான இஸ்லாத்தை காட்டுங்கள். இஸ்லாம் நீங்கள் முஸ்லீம்கள் என்பதை குர்ஆன் ஹதீஸை கொண்டு நிரூபியுங்கள். ஒருவர் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இஸ்லாம் என்றால் என்ன, அதனுடைய வரவிலக்கணம் என்ன என்பதை விளங்க வேண்டும். அங்கு சபையில் வந்திருந்தவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்கள் விளக்கங்கள் என்று நாங்கள் சொன்னோம். அடுத்து அந்த கேள்விகளுக்கு நாங்கள் பதில் கொடுக்காமல் இருந்ததற்கு அடிப்படை காரணம் இதான். தலையங்கத்தை விட்டு நாங்கள் போய்விடுவோம். அடுத்தது பித்அத் ஷிர்க் என்றால் உங்கள் தொழுகையில் வெள்ளிக்கிழமை என்று கூறுகிறீர்களே, இது விசேஷத்துதானே? மொழி அன்றைக்கு அந்த விசேஷத்துக்கு கொடுத்த விளக்கத்தினால ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. உண்மையில எப்படித்தான் மார்க்கெட்டை வழங்குவார்கள்? இந்த கேள்வி எழுதவங்க சரியா வழங்கி எழுதியிருக்கிறார்கள். அந்த விளக்கத்தை கேட்டவுடன் இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. ஏன்னா உலகத்தில் எந்த பள்ளியிலும் இல்லாத ஒரு விஷயம் ஜமாத்தில் முஸ்லிமின் சொல்வதற்கு நடக்கிறது. அது என்ன? சப்தஹிஸ்மரப்பிக்க நானா என்ற சூறா போதப்படும். அது சின்ன சப்தஹிஸ்ம ரப்பிக்க நானா என்று ஓரவிட்டு சுபஹான ரப்பிய நானா என்று நாங்கள் கூறுவோம். அந்த இவ்வாறு கூறுவார். இது உலகத்தில் எந்த ஒரு பிரிவில் பள்ளியிலும் நடப்பது. இங்கு கேள்வி எழுதியவர்களுக்கு இது ஒரு புதிதாக தெரிந்திருக்கிறது. எனவே அந்த மூடல் விவாதத்தில் விதத்துக்கு கொடுத்த விளக்கத்தை வைத்து இது விதத்துதானே என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். இது விதத் அல்ல, இது சகிதான ஹதீஸில் வருகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சுபஹான சப்தஹிஸ்ம ரப்பிக லஅலா என்று கூறினார். நிறுத்தி சுபஹான ரப்பிய லஅலா என்று கூறிவிட்டால் அடுத்த பாதி ஓடுவார். இது சரியான ஹதீஸ் வந்திருக்கின்றது, இது விஜயாத. ஆனால் ஏனைய பள்ளிகள் ஒரு விஜயத்தில் நடக்கின்றது. அது என்ன? ஒரு சூரத்து ஓடிவிட்டு இன்ன அடையினா யாபகம் சும்ம இன்ன அடையினா ஹிசாபகம் என்று ஓடுவார்கள் பள்ளிக்கிழமை. அடுத்த சூரா இதை ஓடிவிட்டு அனைவரும் சொல்லுவார்கள் அல்லாஹும் அஜிர்னா மினன்னா இன்ன அலைனா இயாபகம் சும்ம இன்ன அலைனா ஹிசாபகம் என்று வந்ததும் போர்வார்கள் அல்லாஹும் அஜிர்னா மினன்னா. இது விஜயம். இதற்கு குர்ஆன் ஹதீஸில் எந்த ஆதாரம் கிடையாது. எனவே சுபஹான் ரப்பியல் ஆலா ஓடியதற்கு பிறகு சுபஹான ரப்பியல் ஆலா என்பது சின்னக்கா. அடுத்த கேள்வி, ஷாமில் ஒரு கூட்டம் சத்தியத்தில் இருக்கும் என்று விவாதத்தில் ஹதீஸ் முன்வைக்கப்பட்டது. அப்படியானால் நீங்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் வழிகேடு அல்லவா?
அந்த மேடையில இந்த மன்சல்லா சனாத்தனா என்ற ஹதீஸை கொண்டு வந்த உடனே சகோதரர் ஹிபத்ரா மாலி சொன்னார், அவருக்கு இது கப்ப கொடுத்து அடி வந்த மாதிரி.
அந்த ஹதீஸ் சகிதான், அந்த ஹதீஸை கொண்டு வந்தா அவங்களுக்கு தான் அது பாரு. அப்ப கப்ப கொடுத்து அடி வந்தா அதே போலதான் அந்த ஒரு மூலையை இந்த ஹதீஸை கொண்டு வந்த
என்ன
இவர்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமீன்கள் என்று கூறிக்கொண்டு நாங்கள் தான் சத்தியத்தில் இருக்கின்றோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் ஹதீஸில் வந்திருக்கின்றது தாமில் ஒரு கூட்டம் சத்தியத்தில் இருக்கின்றனர். அப்ப அந்த ஹதீஸ் அவங்களுக்கு முரண். அப்ப தாமில் தாமில் சரியா பலசீனத்தில் தாம் தான். இப்ப இந்த தாமில் ஒரு கூட்டம் சத்தியத்தில் இருக்கிறது என்ற அந்த ஹதீஸின் படி அப்ப அந்த ஐந்து பேரும் வழிகளில் வரும். அவர்கள் சேர்ந்தவர்கள் தாமை பிடித்துக் கொள்ளுங்கள். அப்ப இவர்கள் கூறுகின்றபடி தாமின் ஹக்கில் ஒரு கூட்டம் இருந்தால் அவர்கள் வழிகளில் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஹதீஸ் பிள்ளையாக விளங்கிக் கொண்டார். அது சம்பந்தமாக இன்ஷால நாங்கள் ஒரு பொது பயணம் நடத்துவோம். நிறைய ஒரு கூட்டம் சத்தியத்தில் இருக்கும், ஒரு கூட்டம் சத்தியத்தை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கும், ஒரு கூட்டம் எதிரிகளோடு எதிர்த்து போராடி வந்து கொண்டே இருப்பார்கள், இன்னொரு அணி சென்றிருக்கின்றது எதிரிகளை அடக்கிக் கொண்டே இருப்பார்கள் என்றுதான் வருகின்றது. இதனுடைய விளக்கம் என்ன? இந்த அணிகளை அவர் ஒருவர் திரட்டி பிழையான விளக்கம் கொடுத்து எழுதி வைத்திருக்கின்றார். எனவே அதை நாங்கள் ஒரு நாளைக்கு இன்ஷால விளக்கப்படுத்துவோம். அந்த ஹதீஸின் படி தாமல் சத்தியத்தில் ஒரு கூட்டம் இருந்தால் இந்த ஐந்து பேரும் சத்தியத்தில் இல்லை என்று வரும். அப்ப மற்ற எல்லா நாடுகளில் வாழ்கின்ற அனைவரும் சத்தியத்தில் இல்லை என்று வரும். எனவே அந்த ஹதீஸை கருத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷாமில் ஒரு கூட்டம் இப்படி விடுபட்டு விடுபட்டு வரக்கூடிய காலத்தில் ஒரு காலத்தில் ஷாமில் ஒரு கூட்டம் சத்தியத்தில் இருக்கும். அப்படி ஒரு காலம் அது பெரும்பாலும் அது எந்த காலம் என்றால் பார்க்கும் போது விளக்குகிறது இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வரக்கூடிய காலம்.
சத்தியத்தில் ஒரு முட்டமன்ற பல இருக்கும் பலஸ்தீனத்தான் அவர்களும் இறங்குவார்கள். அந்த பகவையில் தான் அந்த நேரத்தில் அந்த ஜமாத்தில் என்பது அந்த ஹதீஸாக. ஆனால் இப்போது தாமில் ஒரு கூட்டம் இருக்கின்ற சத்தியத்தில் உங்களுக்கு தெரியும் தான் சிரியா பலஸ்தீன்
சிரியா நாடு உங்களுக்கு தெரியும்
ஒரு பிரிவு அவர்களை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். மற்ற மூன்று ஹலீபாக்களையும் ஆதரவு சொல்வார்கள். சகாபாக்களை எல்லாம் முனாஃபிக்குகள் என்று சொல்வார்கள். அந்த சிரியாக்கள் தான் அவர்கள் அங்கே சத்தியம் சில காலத்துக்கு முன்னால் சுமார் 20 வருடங்களுக்கு முன்னால் அங்க ஹமா என்று ஒரு இடம் இருக்கின்றது. அங்கே இருக்க சின்னத்துவ ஜமாத் அனைவரையும் இவர்கள் கொண்டு கிடைத்தார். அதிலிருந்தால் அல்பான் என்பவர் பாய்ந்து சவுதி அரேபியா ஓடி வந்தார். அங்கு முழுக்க பரத்திய அங்கு எங்கே ஹக் இருக்கின்றது? யாசிர் அரபாத் தாடி இருக்கின்றதா? அப்படி வெட்டி இருக்கின்றார். நீச்சையை பாருங்கள், அவருடைய பெண்ணை மனைவி பாருங்கள், இருக்க கட்டிக் கொண்டிருக்கின்றார். அங்குள்ள பெண்களை பாருங்கள், ஹர்த்தால் பண்ணிருந்தார். வயிற்று மக்களுக்கு வேதம் பண்ணி இத்தனை வேலைக்கு எதிராக அவருடைய ஆடையை பாருங்கள், மீனிக்க இது இஸ்லாமா? இதா ஹக்கு? சிந்தித்து பாருங்கள். இப்போது அந்த ஹக்கு கிடையாது. ஆனால் ஒரு காலத்தில் அந்த ஹக்கு வரும் நிமிஷம். அந்த நேரத்தில் அனைவரும் அந்த உலக அவர்களுடைய ஹக்கோடு சேர்ந்து கொண்டனர். அனைவரும் இஸ்லாம் என்றால் அது சொல்லவா இருக்கிறது.
சாமி நீங்கள் முடித்துக் கொள்ள தொழுகையில் சரிபண்ண எந்த ஆதாரமும் இல்லை. ஆகவே நீங்களும் விதிரத்து செய்கிறீர்கள், இதை ஒத்துக்கொள்கிறீர்களா?
நான் ஆரம்பத்தில் சொல்றேன், எங்களிடம் ஏதாவது விதிரத்து இருந்தால் அதை நாங்கள் உடனே திருத்திக் கொண்ட தயார். நீங்கள் மாற்றுங்கள் ஒரு விதிரத்தை. குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக இது இருக்கின்றது. இதில் ஆதாரமில்லை இருக்கின்றது. எப்படி நாங்கள் சொல்லுகின்றோம்? கூட்டுதுவா விஜயராஜ்? சுபையில் மட்டும் கொண்டு ஓதுவது விஜயராஜ். ஆனால் விசேஷத்துக்கு கொண்டு வச்சிருந்தது ரம வெள்ளிக்கிழமை இரண்டு அதான் விஜயராஜ். மகச்சல் ஓதுவது விஜயராஜ். மீனாட்சா விஜயராஜ். இப்படி நாங்கள் கூறுகின்றோம். இதே போன்று பெயர்கள் வைப்பது, தனித்தனி பெயர்கள் வைத்துக் கொண்டு பிரிந்து பிரிந்து இருப்பது, இதுவும் மார்க்கத்தில் இல்லாத ஒன்று விஜயத்தை கூறுகின்றோம். இதே போன்று நீங்கள் பார்த்தால் உலகத்தில் எந்த ஒரு பிரிவிலும் ஜமாஅத்தில் இல்லாத ஒரு விஷயம் ஜமாஅத்தில் முஸ்லிமில் இருக்கின்றது. அது என்ன? தொழுகைக்கு சாமத்து சொல்லலும் ஒவ்வொரு சப்பிலும் ஒருவர் வந்து என்ன செய்வார்? அவர்களுடைய தப்புகளை சரி பண்ணுவார். தப்புகளை சரி பண்ணுவார். எப்படி? பிடித்து தோளை தோளோடு சேர்ப்பார், காலை காலோடு சேர்த்து வைப்பார். இப்படி தப்புகளை சரியாக சரி பண்ணுவார். இது எங்களில் இருக்கின்றது. இதைத்தான் அந்த விவாதத்தில் ஒரு மோலையை சொன்னால், நீங்கள் ஜமாஅத்தில் முஸ்லிமீனில் தப்பு சருவனை பார்த்து ஏமாந்து விடாதீர்கள் என்றார். உண்மையில் ஒரு பொறாமையில சொல்லப்பட்டது. ஜமாஅத்தில் முஸ்லிமீன ஒருவர் வந்து வெள்ளிக்கிழமை ஜும்மா 5 நேர தொழுகையை பார்த்தால் அல்ஹம்துலில்லாஹ் ஒருவருக்கு தெளிவான வழங்கும் இது ஹக்கு. தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி செய்தார்கள் அப்படி நாங்கள் செய்கின்றோம். எங்களுக்கு முடியுமாறாரு எங்களை எந்த சிறுக்கு விஜயத்தும் கிடையாது. தொழுகை வந்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லுது அதே தொழுகை எங்கள் இருக்கின்றது. என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறு தொழுகிறேன். அதே ஒன்று தொழுகின்றோம். இதிலே தப்பு சரி பண்ணுவதும் ஒரு சிக்கல் முக்கியமான விடயம். நாங்கள் என்ன செய்கின்றோம்? அதைத்தான் ஒரு ஆலோசனால் அதை பார்த்து ஏமாந்து விடாதீர்கள். சரி, இதிலே இப்படி தப்பு சருவதற்கு ஆதாரம் இல்லை, எனவே நீங்களும் விதத்தை செய்கிறீர்கள், இதை ஒத்துக்கொள்கிறதா என்று கேட்டிருக்கின்றார். அப்படி ஹதீஸில் ஆதாரம் இல்லை என்றால்
ஒத்துக்கொண்டதாக உடனே நாங்கள் வாபஸ் வாங்க வேண்டும். இல்லையிலிருந்து தப்பு சருவனை விட்டு விட வேண்டும். ஆனால் இதற்கு சரியான ஹதீஸ் ஆதாரம் சரியான ஹதீஸ் நசாயிலையில் ஹதீஸ் கேட்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களுடைய தப்புகளை இடைகள் இருந்தால் அதை சரியாக அடைத்துக் கொள்ளுங்கள். தோல் தோளோடு நிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள்.
உங்களுடைய சகோதரர்களுடைய அந்த கைகள் வருகின்றதே, அதற்கு நீங்கள் நன்றாக இசைந்து கொடுங்கள்.
தப்பை சரி பண்ணும் போது அதற்கு நீங்கள் ஒத்துக்கொள்ளுங்கள், உங்களை வளைத்துக் கொடுங்கள் என்று சொன்னார். நான் சத்துருக்கு ஒரு ஜாத்தி
செய்தாலுக்கு விடைகளை விடாதீர்கள்
என்றார். எனவே சரியான நசாயிருக்கின்றது. நீங்கள் விரும்பினால் இதை
நான்
கேள்விப்பட்டேன், எங்களுக்கு எதிராக வந்த அறிஞர்கள் ஒரு ஆளை சொன்னார். இப்படி அவர்களுக்கு விஜயாசி இருக்கத்தான் செய்கிறது. தப்பு சர்வதற்கு இவர்கள் ஆதாரம் கொண்டு வர முடியுமா என்று கேட்டார். ஆதாரம் இருக்கின்றது. நாங்கள் ஆதாரம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டோம், விதையத்து செய்ய மாட்டோம். இதற்கு தெளிவான ஆதாரம் இருக்கின்றது. சரியான கடல் விடைகளை நிறுத்திக் கொள்ளுங்கள், நிரப்பிக் கொள்ளுங்கள். இதே போன்ற சொன்னார்கள், உங்களுடைய சகோதரர்கள் வந்து சப்புகளை தருவிடும் போது அதற்கு நீங்கள் இசைந்து கொடுங்கள் என்றார். இதே ஒரு கருத்தை முன்வைத்தார்னா ஒவ்வொரு தப்புக்கும் ஒரு ஆள் போகின்றார்கள், இயற்கைக்கு ஆதாரம் இருக்கு
கேட்டார்கள்.
உங்களுடைய சகோதரருடைய கைகளுக்கு நீங்கள் இசைந்து கொடுங்கள்.
இதே காட்டுகிறார்.
ஒவ்வொருவருக்கும் ஒருவர் இருப்பார், ஒவ்வொரு தப்புக்கும் ஒருவர் போய் செலவு பண்ணுவார். உங்களுடைய சகோதரருடைய கைகளுக்கு இசைந்து கொடுங்கள், வளைந்து கொடுங்கள் என்றார்.
உண்மையிலே இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள, இது மறைக்கிறது அர்த்தம் எதிரே
சொல்லப்படக்கூடாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெளிவாக சொல்லிடுறேன்.
உங்களுக்கு தெரியும்,
இந்த ஜமாஅத் முஸ்லிமீன் ஆரம்பித்த காலத்தில் இதிலே நவீர் மோலை என்று ஒருவர் இருந்தார். நவீர் மோலை அவருடைய கருத்து என்னவென்றால், ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் யார் பைஅத் செய்து சேரவில்லையோ அவர்கள் அனைவரும் காஃபிர்கள் என்று தெளிவாக சொன்னவர். இந்த கருத்தை நாங்கள் எதிர்த்து இப்படி சொல்லக்கூடாது, இந்த மார்க்கத்தை எதிர்ப்பவர்களை தான் அப்படி சொல்ல வேண்டும், மற்றவர்களை சொல்லக்கூடாது என்று சொன்ன நேரத்தில் அவர் இந்த விஷயத்தில் உடன்பாடுக்கு வரவில்லை. உடனே அவர் இந்த ஜமாஅத்தை விட்டு வெளியேறினார். என்ன காரணம்? ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய அமீர் மஹ்மூத் அஹமத் பாகிஸ்தானில் இருந்தார் அந்த நேரத்தில். அவர்கள் ஒரு நூலில் எழுதினார்கள், ஹம் கிஸி கோ காஃபிர் நஹீ காதே, இப்படி எழுதினார். ஹம் நாங்கள் கிஸி கோ யாருக்கும் காஃபிர் நஹீ காதே, காஃபிர் என்று சொல்ல மாட்டோம்.
தெளிவாக எதிர்ப்பவர்கள் பயன்படுத்தப்படும்
இப்படி எழுதியிருந்தார். இதை நவீர் மோலை எழுதுன்னு சொன்னா, இது மஹ்மூத் அஹமத் இப்படி எழுதியிருக்கிறார்கள், இது பிழை. ஜமாஅத்துல் முஸ்லிமீன் சேராத அனைவரும் காஃபிர் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த அமீரோடு உடன்படாமல் தான் அவர் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் வெளியேறியது. இது நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இந்த சொல் அப்படி இருக்கின்றது. இதை அடிக்கடி அவர் பயன்படுத்தினார். அவர் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய அமீருக்கு கட்டுப்படாமல் அப்படி அல்ல, அனைவரையும் காஃபிர் என்று சொல்ல வேண்டும் என்றுதான் போனார்.
எனவே ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இப்படி ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்கு வழியில் இருக்கின்ற அனைவரையும் காஃபிர் என்று பத்துவா கொடுத்தது அவரே காரணம்.
ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய குர்ஆன் ஹதீஸ் சொல்லில் அப்படி ஒரு பத்தம் கொடுக்க முடியாது. நிராகரிப்பவர்களை தான் நிராகரிப்போம் என்று சொல்ல முடியும். ஒருவர் நிராகரிக்கவில்லை, எப்படி அவரை நிராகரிப்பவர் என்று சொல்வது சொல்ல முடியாது. எனவே குஃபர் வந்தவர் அவர் இருக்கக்கூடிய காலத்தில் தான் அப்படி சொன்னார். இப்போது நாங்கள் சொல்வதிலே அந்த கூட்டத்திலும் கடைசியிலே மக்களை உலக அழிப்பதற்காக வேண்டி ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டவர்கள் இப்படிதான் சொல்லுகிறார்கள். நான் அந்த இடத்தில் அடித்து சென்று அவருடைய பத்துவாவை தவிர, இதே போன்று இப்போது அந்த விவாத மேடையில் அந்த முறை கொடுத்த பத்துவாவை தவிர நாங்கள் கொடுத்த பத்துவாவல்ல. எதிர்க்காமல் நிராகரிக்காமல் இருக்கின்ற ஒருவரை பார்த்து காதல் என்று சொல்வதற்கு ஆதாரம் இல்லை.
வ
வைகத்து செய்யும் போது களவு விபச்சாரம் செய்ய மாட்டேன், தொழுவேன் என்று நபியிடத்தில் தான் கூற முடியும். உமர் அலி இடத்தில் எப்படி கூறுவது? இவர் நபியா என்று ஒரு சந்தேகம் வருகிறது. இதுதான் எங்களை ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் சேரப்படாது தடுக்கிறது. இதற்கு பதில் தர முடியுமா?
இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. எப்படி
உங்களுக்கு தெரிய? ஒருவர் இந்த சத்தியத்தை வழங்கி வாரார் பையத்து செய்ய.
பையத்து பலவிதமாக
ஒருவர் வந்து சொல்றார், நான் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் இணைந்து கொள்கிறேன்,
இது பையத்.
அல்லது அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ்னு சொல்றார்,
சொல்லி வணங்குறார்.
அதுவும் சரி. நான் இந்த ஜமாஅத்துல்
முஸ்லிமீனை பின்பற்றுகிறேன் என்று வாரார், அதுவும் பையத்து தான்.
இதுல இன்னொரு பையன் தெரிகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் எடுத்த ஒரு தினம். எப்படி? ஒருவர் வந்தார்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்,
உபாதா என்பது சாமி, கையை பிடித்து பையன் எடுத்தார்கள்.
எப்படி? அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்க மாட்டேன், திருட மாட்டேன்,
மானக்கேடான விஷயத்தில் ஈடுபட மாட்டேன், எந்த ஒரு முஸ்லீமையும் படுகொரு சொல்ல மாட்டேன், யாரையும் கொலை செய்ய மாட்டேன்,
பஞ்சத்துக்கு பயந்து பிள்ளைகளை கொல்ல மாட்டேன்,
பாவமான காரியத்தில் பாவம் இல்லாத காரியத்தில் நான் அந்த நபிக்கு கட்டுப்பட்டு
எந்த பயத்தை எடுத்திருக்கின்றார்.
இதே போன்று நாங்கள் இப்படி பயத்தை எடுக்கின்றோம். ஒருவர் வந்தார்,
இதை தான் கேட்கிறார்கள்,
நீங்கள் எப்படி பயத்தை எடுப்பீர்கள்? தொடமாட்டேன், தொழுவேன், களவழிக்க மாட்டேன், விபச்சாரம் செய்ய மாட்டேன், நீங்கள் நபியா என்று கேட்கின்றார்.
இப்படி ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கின்றது. நாங்கள் கோருகின்றோம், எங்களுக்கு
குர்ஆனில் ஆதாரம்
இருக்கின்றது, உங்களை நபியிலே உம்மாவே இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி செய்தார்களோ அப்படி நாங்கள் செய்ய
வேண்டும். எந்த விஷயத்தில் எங்களுக்கு தடை வந்திருக்கின்றதோ நபிக்கு மட்டும் சொந்தமானது என்று அதை நாங்கள் செய்யக்கூடாது.
உதாரணமாக நபிக்கு
நான்குக்குமே திருமணம் செய்வது போதும்,
எங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக நோக்கு பிடிப்பார்கள், அவர்களுக்கு அனுமதி, எங்களுக்கு தடை. அசத்தோடைய பிறகு அவர்கள் தொடர்ந்து எட்டு ரக்காய் தொழு வந்தார்கள், எங்களுக்கு அசலுக்கு பிறகு தொடக்கூடாது, தடை.
இது அல்லாத விஷயங்களில் அவர்களில் எங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. இந்த அடிப்படை எங்களிடத்தில் ஒருவர் வந்தால் நாங்கள் இப்படி பயத்தை எடுக்கணும்.
இவர் கேட்கின்றார்கள், இவர் தவியா என்று என்னை கேட்கின்றார்கள். உமர் அலி என்பவர் நபியா, இவரிடத்தில் போய் நாங்கள் களவெடுக்க மாட்டோம், இவரிடத்திலே போய் நாங்கள் மாறக்கோடான விஷயத்தில் ஈடுபட மாட்டோம், இவரிடத்திலே போய் நாங்கள் சொல்லுவோம் என்று எப்படி சொல்வது? நபிக்கு மட்டும் உரியது என்கிறார்.
சரி, நான் கேட்கின்றேன், அப்படியானால்
இப்படி என்னிடத்தில் வந்து என்னை போன்ற எத்தனை அமீர்மாக இளைஞர் இருக்கின்ற
ஒரு பகுதி,
பாகிஸ்தானில் எத்தனையோ அமீர்மாக சுமார் 40-50 கிளைகள் இருக்கின்றன, அந்தந்த பகுதியை பையத்து செய்வதால் அப்படி போய்தான் பையத்து இருக்கின்றார். இதே போன்று இங்கு இலங்கையில் என்னிடத்தில் வந்த நான் இப்படி பயந்து இருந்தேன். சரி, நான் நபியா என்று கேட்கிறார். நான் கேட்கின்றேன், இந்த கேள்வி எழுதிய அவருக்கு சந்தேகத்தை எழுதியிருக்கின்றார் இவரிடத்தில்.
அல்லது இந்த கேள்வி முன்வைத்தவர்களை கேட்கின்றேன்.
உதாரணமாக பௌத்த மதத்தில் இருந்து ஒருவர் வருகின்றார்,
இஸ்லாத்துக்கு வரப்போகின்றேன் என்று எங்களை விட்டுவிட்டு வேற பெரிய விளையிடுங்கள் ஒரு பள்ளிக்கு வருகிறார்.
அது ஒரு இந்து மதத்தில் இருந்து ஒருவர் இஸ்லாத்துக்கு வருகிறார்,
இப்படி வந்து கொண்டு இருக்கிறார்கள்.
இவர்களை எப்படி இஸ்லாத்துக்கு இருக்கிறார்கள்? அவருக்கு கனிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லிக் கொடுக்கும். அவரும் சொல்லவில்லை. இதனுடைய கருத்து என்ன? நான் கேட்கின்ற இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய இந்த இமாமிடத்தில் வந்து அல்லாஹ்வுக்கு நான் கட்டுப்பட்டு அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் வணங்கக்கூடியவர் இல்லை என்று சொல்வதற்கு இவர் யார்? அப்படி அல்ல, நாங்கள் எப்படி பையத்தில் இருக்கின்றோமோ இதே போட்டுதான் அவர்களிடம் நாங்கள் இருக்கின்றார்கள்,
கனிமாவை சேர்ந்து வைக்கிறார்கள்.
இந்த கனிமாவுடைய கருத்து என்ன? இதுதான் பையன். அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் வணக்கத்துக்குரியவர் இல்லை, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்,
இவர்கள் யார் இப்படி இருப்பதற்கு? அப்படி என்ன, இவர்கள் நபியா? இருக்கின்றார்கள்.
எனவே நாங்களும் இருக்கின்றோம், என்ன பிரச்சனை இருக்கின்றது? நாங்களாவது களவழிக்க மாட்டோம், மாணவர்களான விஷயத்தில் ஈடுபட மாட்டோம், தொடுவோம் என்று பயத்திருக்கின்றோம். அவர்கள் அனைத்தையும் அடக்கக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்,
அல்லாவை தவிர வணக்கத்துக்குரியவனாய யாரும் இல்லை, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று அவரிடத்தில் சொல்லி இஸ்லாத்தை தழுவுகிறார்.
இவர்கள் யார் அப்படி எடுப்பது?
இவர்கள் நபியா இருக்கின்றது. எனவே இதுல எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. இது ஒரு அனாவசியமான ஒரு ஒரு கேள்வி கிளம்பி இருக்கின்றார்கள். இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லி இருக்கின்றார்கள். பயத்தி இல்லாமல் யாராவது மரணித்தால் அவர் ஜாகிரிய மரணத்தை தழுவார் என்று. எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் பயத்தெடுக்கின்றோம். சரி, இது கூடாது, இது நபிக்கு மட்டும் சொந்தமானது என்றால் எங்கேயாவது ஒரு ஆதாரத்தை தெளிவாக கொண்டு வர வேண்டும். இந்த பயத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்துவிட்டது, முடிந்துவிட்டது. அதற்கு பிறகு பயத்து இல்லை. இப்படி பையத்தை எடுக்க கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருந்தால் நாங்கள் செய்யக்கூடாது. அப்படி ஒரு தடையை கொண்டு வரட்டும், இது நபிக்கு மட்டும் சொந்தமானது என்று சொல்லட்டும் பார்க்கலாம். அப்படி இல்லை. சமீபத்தில் ஒரு புத்தகத்தில் கூட நான் பார்த்தேன், ஒரு ஹலீஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்த காலத்தில் ஒருவருக்கு ஒருவர் பையத்தை செய்து கடிதம் எழுதியிருக்கின்றார். அப்துல்லாஹ் இப்னு உமர் அதை எழுதியிருக்கின்றார். சரி, பையத்தி இல்லை என்று கூறுவார். சாதிரியா, சாதிரியா, நக்ஷபந்தியா, தீஜானியா, அலவியா, இவர்கள் பையத்தை எடுத்துட்டாங்களா இல்லையா? போய் பாருங்க, அவர்கள் பையத்தை எடுத்துட்டார்கள். ஆனால் அது வேறு ஒரு விதமான பையன். பையத்தை அவர்களிடத்தில் போய் எப்படி சுபஹானல்லாஹ் சொல்லுவேன் 100 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 1000 முறை சொல்லுவேன், சுப்ஹான் குத்தூஸ் 333 முறை சொல்லுவேன். இவர் யார்? இந்த நடிகாவுடைய தலைவர் ஹலீஃபா யார்? அவர்கள் பையத்தை எடுக்கத்தான் செய்கிறார். பையத்தை என்று ஒன்று இருக்கின்றது, இது 54 வரைக்கும் இருக்கும். இது யாரிடத்தில் செய்வது என்றுதான் இப்போது பிரச்சனை. ஜமாஅத்துல் முஸ்லிமீன் போய் பையத்தை செய்ய வேண்டும் என்றுதான் தெளிவான குர்ஆன் ஹதீஸ்களை காட்டிக் கொண்டிருக்கின்றது. அடுத்தது, உமர் அலி பொய் சொல்லுகிறார் என்று விவாதத்தில் வதூது மூலை சொன்னார்கள், அதற்கு பதில் இல்லை, அது உண்மையாக இருக்குமோ? அது என்னன்னா அந்த இடத்துல விளங்காம என்னையே சொல்லி விட்டார். நாங்க என்ன சொன்னோம் என்று சொன்னா, அப்துல் வதூத் மூலை பாடமுறையில் எங்களோட விவாதத்துக்கு வரும்போது 10 வருஷத்துக்கு முந்தி மதினாவிலே ஓடிய ஹாஜி மூலையோடு சேர்த்து எங்களோடு எதிர்த்து வந்தார். அந்த நேரத்தில் நான் ஹாஜி மூலையிடத்தில் கேட்டேன், விவாதத்திற்கு முன்னால் இஸ்லாத்தின் மூலாதாரம் என்ன என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், உங்களுடைய மூலாதாரம் என்ன என்று கேட்டேன். அவர் கேட்டார், உங்களுடையது என்ன? நான் சொன்னேன், அல் குர்ஆன் வல் சுன்னா. அவர் சொன்னார், எங்களுடைய மூலாதாரம் அல் குர்ஆன் வல் ஹதீஸ் அல் இஜ்மா என்றார். அப்போது வதூது மூலையிடத்தில் நான் கேட்டேன், நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? அவர் சொன்னார், ஹாஜி மோலியுடைய கருத்துதான் என்னுடைய கருத்துமே. இன்றைக்கு பதிவு நாடாக இருக்கின்றது. அந்த பதிவு நாடாவை தேடி 2 வாரத்துக்கு முன்னால் கொழும்பில் இருந்து அந்த பதிவு நாடா எங்களுக்கு கிடைத்தது, இப்போது நான் வைத்திருக்கிறேன். அவர் இப்படி சொன்னார். பிறகு கொழும்பில் ரைசித்தின் மூலையோடு காதிக்கும் போது அவரோடு சேர்ந்து கொண்டார். ரைசித்தின் மூலையை சொன்னார், இஸ்லாத்தின் மூலாதாரம் குர்ஆனும் ஹதீஸும் வரலாறு என்று அதோடு அவர் சேர்ந்து கொண்டார். பிறகு கொழும்பிலே நடந்த ஒரு காலத்தில் பிஜேயுடன் சேர்ந்து கொண்டார். இவர் சேர்ந்து கொண்டு தரைக்காவுக்கு எதிராக, சரியா, ஒப்புல் அவுலியாவுக்கு எதிராக பாதித்தார். அதிலே இவர்கள் குர்ஆன் ஹதீஸ் சென்றார்கள், ஒப்புல் அவுலியா குர்ஆன் ஹதீஸ் இஜ்மாவியா சென்றார்கள். அந்த இடத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது இந்த வகுப்பு முறையை சேர்ந்த தௌஹீத்வாதிகள் கூறுகின்றார்கள், நாங்கள் குர்ஆன் ஹதீஸை கூறுகின்றோம், நீங்கள் வரலாற்றை கொண்டு வருகிறீர்கள், உங்களுக்கு குர்ஆன் ஹதீஸை விட வரலாறு பெருசா என்று கேட்கிறார். இதெல்லாம் பதிவு நாடாக இருக்கின்றது. இதை வைத்துதான் நான் அவரிடத்தில் சொன்ன அந்த இடத்தில் இவர்கள் ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு விதமான கொள்கையை சொல்லுகிறார். ஒரு இந்திரமான கொள்கை இல்லை. இதைத்தான் அவர் மறுத்து சொன்னால் அல்லாஹ்வே சத்தியமா இது பொய்யல். இந்த விஷயத்தை யாராவது விளங்க விரும்பினால் நீங்கள் வாருங்கள் எங்களுடைய பள்ளிக்கு அல்லது ஏற்காலைக்கு. இந்த அனைத்து பதிவு நாடாக உங்களுக்கு தெளிவாக நாம் போட்டு காட்டும், நீங்கள் வாருங்கள். யார் பொய் சொல்வது? இந்த இடத்தில் அனைத்து போட்டு காட்டக்கூடிய நேரம் இல்லை. அடுத்தது, அபூ தாலிப் காபிர் என்று கூற மேடையில் பின்வாங்கிய காரணம் என்ன? தயவு செய்து தெளிவாக கூறவும். அந்த இடத்துல நாங்கள் தெளிவாக விளக்கினோம். குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இஸ்லாத்தை பார்ப்போம். இப்போது பெரிய பிரச்சனை இருக்கின்றது, விடுங்கள், அந்த காலத்தை எடுப்போம். அவருடைய காலத்தில்
அந்த சத்தியத்தை ஏற்ற ஒரு கூட்டம் இருந்தது. அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, ஹதீஜா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் இந்த அனைவர்களும் சேர்ந்திருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் நபியாகவும் இருந்தார், ஒரு தலைவராகவும் இருந்தார். அந்த கூட்டம் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற சந்தேகம் இல்லை. அந்த கூட்டத்திற்குள் வந்து சேர்ந்தவர்களை அவர்கள் முஸ்லிம்கள் என்று சொன்னார். அதில் வராமல் வழியில் பகிரங்கமாக எதிர்த்து கொண்டு நின்றாரே அபூ ஜஹல், அபூலா இவர்களே காதல் என்று சொன்னார். அதே நேரத்தில் இந்த சத்தியத்தை எதிர்க்காமல் ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருந்தது. அவர்களே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதல் என்று சொல்லவில்லை. எனவே நான் அபூ தாலிபுடைய இதற்கு நான் உதாரணம் காட்டினேன். இன்றைக்கும் எத்தனை பேர் இதை எதிர்க்காமல் இருக்கின்றார்கள். எனவே நாங்கள் காதல் என்று சொல்லக்கூடாது. நான் அதை சொல்லினேன். அவர் இதற்கு தான் அபூ தாலிபை நான் உதாரணம் காட்டி கொண்டு வந்து காட்டா அபூ தாலிப் காதலா இல்லையா? அபூ தாலிப் முஸ்லீம் இல்லை என்பதை அனைவரும் ஒத்துக்கொள்வார். அபூ தாலிப் முஸ்லீம் இல்லை, அவர் நிரந்தர நரகம் என்பதையும் அனைவரும் ஒத்துக்கொள்வார்கள். தெளிவாக அறிவித்து வந்திருக்கின்றனர். அதே நேரத்தில் அவர் முஸ்லீம், அவர் வணிகேடு என்பதையும் அனைவரும் ஒத்துக்கொள்வார்கள். அவர் மரணித்தது அறிவிப்பு அறிவித்தாலே வந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சொன்னார், யார் சொல்லலாம்